بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا وبعد فالسلام عليكم ورحمة الله وبركاته قنيت الكرية إسلامية سهودر سهودره لي الحمد لله அல்லாஹ்வின் அருளால் இந்த மார்க்க நிகழ்ச்சியில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய நம் பேச்சின் தலைப்பு அல்லாஹுடைய உதவியாளர்களாக ஆகுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஸஃப் 61வது அத்தியாயத்திலே இப்படி சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு كونوا أنصار الله كما قال عيسى بن مريم للحواريين من أنصاري إلى الله قال الحواريون نحن أنصار الله فآمن الطائفة من بني إسرائيل وكفر الطائفة فأيدنا الذين آمنوا على عدوهم فأصبحوا ظاهرين سورة الصف 61வது அத்தியாயத்தின் 14வது வசனம். இந்த சூராவிலே அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு நம்பிக்கையாளர்களுக்கு பல கட்டளைகளை சொல்கிறான், ஒரு நற்செய்தியை சொல்லுகின்றான். அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற நற்செய்தி என்ன? யுரீதுன லியுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் والله لا يريدون ليطفئوا نور الله بافواههم والله متم نوره ولو كره الكافرون هو الذي ارسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون الله இந்த வசனத்தில் என்ன கூறுகிறான்? இறை மறுப்பாளர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் விரும்புகிறார்கள் அல்லாஹ்வுடைய ஒளியை தங்களுடைய வாய்களால் தங்களுடைய வாய்களின் மூலமாக அணைத்து விடுவதற்கு. அல்லாஹ் தன் ஒளியை முழுமைப்படுத்தியே தீருவான், இறை மறுப்பாளர்கள் வெறுத்தாலும் சரியே. அந்த அல்லாஹ்தான் தன் தூதரை அனுப்பினான் நேர் வழியை கொண்டும், வதீனில் ஹக்கி சத்திய மார்க்கத்தை கொண்டும், லியுஹிரஹு அலத்தீனி குல்லி எல்லா மார்க்கத்தை விட எல்லா மதங்களை விட கொள்கைகள் கோட்பாடுகளை விட இந்த தீனுல் இஸ்லாமை மேன்மைப்படுத்துவதற்காக ஓங்க வைப்பதற்காக. வலவு கரிகள் முஷ்ரிகூன் இணை வைப்பவர்கள் வெறுத்தாலும் சரியே. அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கம், அதைத்தான் இங்கே அவனுடைய ஒளி என்று சொல்கிறான், அல்லாஹுடைய நூர் என்று சொல்கிறான். அவனுடைய மார்க்கம் எது? இன்னதீன இந்தல்லாஹில் இஸ்லாம், 3வது அத்தியாயத்தின் 17வது வசனம். தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இதே அத்தியாயத்தின் 85வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், இஸ்லாமை தவிர வேறு ஒரு மார்க்கத்தை யாராவது தேடினால் விரும்பினால் அவரிடமிருந்து எந்த நற்காரியமும் அங்கீகரிக்கப்படாது, அவர் மறுமையில் நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவார். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தின் மேன்மையை மேலும் சொல்கிறான் சூரா அல் மாயிதா, அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும் وَأَتْمَمْتُ عَلَيْكُمْ نِعْمَتِي. ஐந்தாவது வசனம், இன்றைய தினம் உங்களுக்கு நான் என்னுடைய மார்க்கத்தை, இந்த உங்களுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தினேன், என்னுடைய நியமத்தை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தினேன், இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கு நான் தீனாக மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டேன், அங்கீகரித்தேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கும் அங்கீகரித்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா இறை தூதர்களும் கொண்டு வந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். தீன் எல்லா நபிமார்களுக்கும் ஒன்றுதான், மில்லத் எல்லா நபிமார்களுக்கும் ஒன்றுதான். ஆனால் ஷரீஅத் மட்டும் மாறிக்கொண்டிருந்தது. சட்டங்களை மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, மனிதர்களுடைய அந்த தன்மைகளுக்கு ஏற்ப கடினமாக, மென்மையாக, இலகுவாக, சலுகையாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றி கொடுத்து, கடைசியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷரீஅத்தை கொடுக்கும் பொழுது, இந்த தீனுல் இஸ்லாமிலே இனி எத்துணை காலங்கள் மாறினாலும், எத்துணை சமுதாயங்கள் மாறி தோன்றினாலும், உலகத்தினுடைய எந்த பகுதிக்கு இந்த இஸ்லாம் சென்றாலும், மக்கள் வித்தியாசமின்றி சட்ட திருத்தத்தின் தேவையில்லாமல், சட்ட திருத்தத்தின் தேவையில்லாமல் இந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றும்படி இலகுவாக்கி, இலகுவாக்கி நீதமாக்கி, எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அடிப்படையில் சமத்துவமாக்கி இந்த ஷரியத் சட்டங்களை முழுமைப்படுத்தினான். அல்லாஹ் இலகுவாக்கினான் இந்த மார்க்கத்தை. யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். இந்த குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதான் மாதத்திலே இறக்கினேன் என்று அல் பக்ராவுடைய 185வது வசனத்திலே சொல்லும் பொழுது, உங்களுக்கு நான் இலகுவை நாடுகிறேன், லேசை நாடுகிறேன், உங்களுக்கு நான் சிரமத்தை நாடவில்லை. மா கான அலன் நபி மின் ஹரஜின் ஃபீமா ஃபரதல்லாஹு லஹு. சூரா அல் அஹ்ஸாபிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காதமுல் அம்பியா என்று அல்லாஹ் கூறும்போது 24வது வசனத்திலே எப்படி சொல்கிறான், நபிக்கு அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்திலே, நபிக்கு அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்திலே எந்த சிரமத்தையும் ஆக்கவில்லை. அல்லாஹு அக்பர். ஹரஜ், நெருக்கடியை அல்லாஹ் கொடுக்கவில்லை. இந்த மார்க்கத்திலே நீங்கள் எங்கு சென்றாலும் சரி, அங்கே உங்களுக்கு விசாலம் இருக்கும். தொழுகை கடமை. நீங்கள் நோயாளியா, நீங்கள் உது செய்ய முடியவில்லையா, தயமம் செய்து கொள்ளலாம். தயமமும் செய்ய முடியவில்லையா, அப்படியே நீங்கள் தொழுது கொள்ளலாம். நின்று தொழ முடியவில்லையா, உட்கார்ந்து தொழலாம். உட்கார்ந்து தொழ முடியவில்லையா, படுத்து தொழுகலாம். நீங்கள் நோன்பு நோற்க வேண்டும், ஆனால் நீங்கள் பயணத்தில் இருக்கிறீர்களா, நோயாளியாக இருக்கிறீர்களா, நீங்கள் வேறு ஒரு தவணையில் நோன்பை வைத்துக் கொள்ளலாம். உங்கள் மீது ஹஜ்ஜு கடமையாகிவிட்டது, ஆனால் நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு உடலால் சக்தி பெறவில்லையா, உங்கள் சார்பாக ஒருவரை ஹஜ்ஜுக்கு அனுப்பலாம் என்று. இந்த மார்க்கத்தில் எந்த கோணத்தில் நீங்கள் சென்றாலும் சரி, அங்கே உங்களுக்கு ஃபுஸ்ஹா, இலகு, விசாலம், சௌகரியங்களை பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை அப்படி இலகுவாக்கினான். ஆகவேதான் எல்லாராலும் இந்த மார்க்கம் பின்பற்ற முடியும். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீதமாக ஆக்கினான். இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹி அக்வம். அல்லாஹ் கூறுகிறான், இந்த குர்ஆன், சூரா பனி இஸ்ராயலுடைய 17வது வசனம், இந்த குர்ஆன் நிச்சயமாக மக்களுக்கு மிக நீதமானதை வழிகாட்டுகிறது. ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லை, எஜமானன் சாதாரண மனிதன் என்ற வித்தியாசம் இல்லை, அரசன் சாதாரண குடிமகன் என்ற வித்தியாசம் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் பொருந்தும்படியான நீதமான சட்டத்தை அல்லாஹ் இறக்கினான். தகப்பனுக்கு பிள்ளைக்கு, கணவனுக்கு மனைவிக்கு என்று யாருக்கும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல், அநீதி இழைக்கப்படாமல் நீதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் சட்டங்களை அமைத்தான். நீதமாக இருக்கும்படி நமக்கு கட்டளையும் கொடுக்கின்றான். யா அய்யுஹல் லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்த் ஷுஹதா லில்லாஹி அலன் நாஸ். யா அய்யுஹல் லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்த். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நீதத்தை கொண்டு,
நிலை நிற்பவர்களாக ஆகிவிடுங்கள். உங்களுக்கு அது எதிராக இருந்தாலும் வலவாழ அன்புசிக்கும், அல்லது உங்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லது உங்களுடைய நெருக்கமான உறவினர்களுக்கு. இன் யகுன் கனியன் அவ் ஃபகீரன் ஃபல்லாஹு அவ்லா பிஹிமா ஃபலா தத்தபிஉல் ஹவா அன் தஅ்திலு. ஏழை பணக்காரன் என்று நீங்கள் இறக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பணக்காரன் என்பதற்காக வளைந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏழை என்பதற்காக இறக்கப்பட்டு பணக்காரனுக்கு எதிராக அநீதியாக நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டியதில்லை. ஏழையோ பணக்காரனோ அவர்களுக்கு போதுமானவன் அல்லாஹ். நீதி செலுத்துவதில் நீங்கள் உங்களுடைய மன இச்சையை பின்பற்றி வழி தவறி விடாதீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இந்த மார்க்கத்தின் மற்றொரு அடிப்படை என்ன? நீதம். இலகுவானது, நீதமானது, சமத்துவமானது. சமத்துவம் என்றால் என்ன? மனிதர்கள் எதிர்பார்க்கின்ற சமத்துவம் அல்ல, படைத்த இறைவன் எதை சமத்துவம் என்று நிர்ணயித்தானோ அவர் அவருடைய இயற்கைக்கு ஏற்ப. ஒரு சிறு குழந்தையையும் வாலிபமான ஒருவனையும் சமமாக்க முடியாது. ஒரு வாலிபனின் மீது கடமையாகின்ற வணக்க வழிபாடுகளை ஒரு சிறுவனின் மீது கடமையாக்கவில்லை அல்லாஹு தஆலா. ஆணின் மீது கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளை பெண்ணின் மீது கடமையாக்கவில்லை. பெண்ணின் மீது கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளை ஆணின் மீது கடமையாக்கவில்லை. வாலிபர்களின் மீது கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளை வயோதிகர்களின் மீது அல்லாஹ் கடமையாக்கவில்லை. அப்ப சமத்துவம் என்றால் என்ன? மனிதர்களுடைய இயற்கையை அல்லாஹ் அறிந்தவன். அந்த இயற்கைக்கு ஏற்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமமான சட்டங்களை கொடுத்திருக்கிறான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்திலே அவன் தேர்ந்தெடுத்த மார்க்கம் இஸ்லாம். இந்த பூமியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை இறக்கிய நாளிலிருந்து மறுமை நாள் வரை, இந்த உலகத்தை அழிக்கும் நாள் வரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு போதிப்பதற்காக, பரப்புவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அத்துணை இறை தூதர்களை, ரசூல்மார்களை அனுப்பினான். இங்கேதான் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். என்ன அது? அல்லாஹ் இந்த பூமியிலே அவன் வணங்கப்பட வேண்டும். எப்படி வானத்திலே அவன் தனியாக வணங்கப்படுகிறானோ, மலக்குகள் இணை வைக்கிறார்களா, அல்லாஹுவை தவிர ஒருவனை திக்ர் செய்கிறார்களா? இல்லை. அல்லாஹ் நபிமார்களை அனுப்பியதின் நோக்கம் என்ன? மக்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும், இபாதத். இதுதான் இஸ்லாம். அல்லாஹுவிற்கு கட்டுப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாம். அல்லாஹ் எதை சட்டமாக்கினானோ, அனுமதித்தானோ, அதை செய்ய வேண்டும். அதுதான் இஸ்லாம். அல்லாஹ் எதை தடுத்தானோ, அதை விட்டு விலகிக்கொள்ள வேண்டும். அதுதான் இஸ்லாம். அல்லாஹ் எப்படி வியாபாரம் செய்ய சொல்லி இருக்கிறானோ, அப்படி வியாபாரம் செய்ய வேண்டும். அதுதான் இஸ்லாம். அல்லாஹ் எப்படி குடும்ப வாழ்க்கையை அமைக்க கூறியிருக்கிறானோ, அப்படி குடும்ப வாழ்க்கையை அமைக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம். நம்முடைய நற்பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானோ, அப்படி நம்முடைய நற்பண்புகளை ஆக்கிக் கொள்வது. அதுதான் இஸ்லாம். என்னென்ன கெட்ட பண்புகள் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்தானோ, அந்த கெட்ட பண்புகளை விட்டு நம்மை விலக்கிக் கொள்வது, நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வது. அதுதான் இஸ்லாம். என்ன நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அல்லாஹுவை குறித்து, என்ன நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் மறுமையை குறித்து, சொர்க்க நரகங்களை குறித்து என்று அல்லாஹ் நமக்கு நம்பிக்கைகளை போதித்தானோ, தூதர்கள் நம்பிக்கைகளை போதித்தார்களோ, அந்த நம்பிக்கைகளை உள்ளத்தால் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு அதை உண்மை என்று நம்புவது, அதுதான் இஸ்லாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை போதிப்பதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே பறந்து எல்லா இடங்களுக்கும் தூதர்களை, நபிமார்களை அனுப்பினான். இந்த நபிமார்களை அல்லாஹ் எப்படியெல்லாம் சோதித்தான், இந்த நபிமார்கள் இந்த தீனை பரப்புவதற்காக எப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தார்கள், அதிலே மிக முக்கியமான சம்பவங்களை, மிக முக்கியமான நபிமார்களுடைய வரலாறுகளை, அந்த வரலாறுகளின் முக்கியமான கட்டங்களைத்தான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு கூறினான். எல்லா நபிமார்களையும் பற்றி சொல்லவில்லை. அந்த எல்லா நபிமார்களிலும் மிக முக்கியமானவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதிகளை இந்த குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு கூறுகிறான். அந்த நபிமார்கள் யார்? இந்த குர்ஆனுடைய வசனத்திலே என்ன ஒரு, இந்த குர்ஆனிலே, இந்த சூரா ஸஃப்பிலே என்ன ஒரு வசனத்தை நாம் ஓதினோமோ, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சார் அல்லாஹ், நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக நீங்கள் மாறுங்கள் என்று அல்லாஹ் கூறினானே, இந்த ஒப்பந்தம் முதன் முதலாக நபிமார்களிடத்திலே எடுக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா ஒருவருக்கு நபித்துவத்தை கொடுக்கிறான் என்றால் ஒப்பந்தம் உறுதி வாங்கியதற்கு பிறகு கொடுக்கிறான். நீங்கள் கொல்லப்பட்டாலும், நீங்கள் உங்களுடைய ஊர்களை விட்டு வெளியேற்றப்பட்டாலும், நீங்கள் உங்களுடைய மக்களால் வெளியேற்றப்பட்டாலும், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களால் வெறுக்கப்பட்டாலும் இந்த இஸ்லாம் மார்க்கத்தின் சத்தியத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு இறை தூதர்களும் இந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ்விடத்திலே கொடுத்ததற்கு பிறகுதான் தங்களுக்கு நுபுவத்தை பெறுகிறார்கள். சாதாரண விஷயம் அல்ல. அதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை ஒரு நீண்ட காலம் தயார்படுத்தியதற்கு பிறகு தியாகம், கஷ்டம், துன்பங்களை சகித்துக் கொள்ளுதல், சமுதாயத்தின் கஷ்ட நஷ்டங்களை, துன்பங்களை சகித்துக் கொள்ளுதல் என்று 40 ஆண்டுகள் அவர்களை பக்குவப்படுத்தியதற்கு பிறகுதான் இந்த இஸ்லாம், இந்த தாவத், அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவுதல், அல்லாஹ்வுடைய உதவியாளராக மாறுதல் என்ற பொறுப்பை அவர்களுக்கு தருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், எல்லா நபிமார்களையும் பெரும்பாலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 40வது வயதில் தான் நுபுவத்தை கொடுத்து அனுப்பினான். எல்லா இறை தூதர்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். ஏன் இந்த பொறுப்பு அவர்கள், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்கி தந்தால் நபித்துவத்தை சுமக்க வேண்டும். இறை தூதை மக்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அவர்களிடத்திலே சகிப்பு, பொறுமை இருக்க வேண்டும். எத்தனை இறை தூதர்கள் இந்த இஸ்லாமிய அழைப்பு பணிக்காக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலர்களை பற்றி வருகிறது, ஒரே இரவிலே 40க்கும் மேற்பட்ட நபிமார்களை கொண்டிருக்கிறார்கள். 120க்கும் மேற்பட்ட சாலிஹீன்களை, நல்லவர்களை, அந்த நபிமார்களோடு அழைப்பு பணி செய்தவர்களை கொண்டிருக்கிறார்கள் ஒரே இரவில். ஆகவேதான் இஸ்ரவேலர்களை, யூதர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லும் பொழுது நபிமார்களை இவர்கள் அசத்தியமாக, பொய்யாக கொண்டு கொண்டிருந்தார்கள். பல இறை தூதர்களுடைய உயிர் இந்த தீனுக்காக கொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தீனை ஏற்பது, தீனை ஏற்றுக்கொள்வது, இந்த தீனின் படி வழி நடப்பது, இந்த தீனை பிறருக்கு எடுத்துச் சொல்வது, இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கு உதவுவதாக சொல்லுகின்றார். புரியுதுங்களா சொல்றது? யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சாரல்லாஹ், நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். அப்ப நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் யாரை அழைக்கிறான் அதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, யார் அல்லாஹ்தான் வணக்கத்திற்கு தகுதியான ஒரே இறைவன், அல்லாஹ் உண்மை, அவனுடைய வானவர்கள் உண்மை, அவன் இறக்கிய வேதங்கள் உண்மை, அவனுடைய தூதர்கள் உண்மை, மறுமை நாள் உண்மை, விதி உண்மை என்று நம்பினார்களோ அவர்கள் யார்? மூமின்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, சொர்க்கம் உண்மை, நரகம் உண்மை, விசாரணை உண்மை, சிராத் பாலம் உண்மை என்று யாரெல்லாம் நம்பினார்களோ அவர்கள் யார்? மூமின்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், கூனு அன்சார் அல்லாஹ், கூனு, நீங்கள் ஆகிவிடுங்கள், நீங்கள் மாறிவிடுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொள்வதற்கு முன்னால் எப்படி இருந்திருப்பீர்கள் அவற்றையெல்லாம் இப்போது நீங்கள் விட்டுவிட வேண்டும். நம்பிக்கை கொள்வதற்கு முன்னால், ஈமான் கொள்வதற்கு முன்னால் நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்திருக்கலாம். நம்பிக்கை கொள்வதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக வாழ்ந்திருக்கலாம். நம்பிக்கை கொள்வதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய வியாபாரம், தொழில்துறை அல்லது உங்களுடைய நாடு, உங்களுடைய தேசம், அதற்காக நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு, நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு, உங்களை நீங்கள் மூமின்கள் என்று கூறியதற்கு பிறகு, இப்போது நீங்கள் மாறிவிடுங்கள், அன்சார் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக. எப்படிப்பட்ட சட்டம் பாருங்கள். ஈமானுக்கு முந்தி உங்களுடைய நிலைமை எப்படி இருந்ததோ அதை அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஒருவர் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவருடைய முந்திய வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். எப்போது ஒருவர் மூமினாக, முஸ்லிமாக மாறுகிறாரோ அப்போதிலிருந்து அவருடைய வாழ்க்கையின் புதிய பக்கம் ஆரம்பமாகிறது. ஒருவர் இஸ்லாமிற்கு முன்னால் இருளிலே இருக்கிறார், இஸ்லாமிற்கு முன்னால் வழிகேட்டிலே இருக்கிறார், இஸ்லாமுக்கு முன்னால் அறியாமையிலே இருக்கிறார். இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அவர் ஒளிக்கு வருகிறார், அவர் நேர்வழிக்கு வருகிறார், அவர் சிறந்த தெளிவான அறிவுக்கு வருகிறார். இஸ்லாமிற்கு முன்னால், ஈமானுக்கு முன்னால் அவர் இறந்த ஒரு ஜனாசாவாக இருந்தார். அல்லாஹு தஆலா காஃபிரை, ஈமான் கொள்ளாதவர்களை எப்படி உதாரணம் சொல்கிறான், இறந்த ஜனாசாக்களுக்கு மையத்துகளுக்கு உதாரணமாக, அவமன் கான மைதன் ஃபஹயைனாஹு வஜஅல்னா லஹு நூரன் யம்ஷி பிஹி ஃபின்னாஸ் கமன் மதலஹு ஃபில் துலுமாதி லைஸ பிஹாரிஜின் மின்ஹா. ஹம்சா இஸ்லாமை ஏற்றார், அபூ ஜஹல் இஸ்லாமை ஏற்கவில்லை. இருவருக்கும் அல்லாஹ் உதாரணம் சொல்லுகின்றான். ஒருவர் இறந்து கிடந்தார், அவரை அல்லாஹ் உயிர்ப்பித்தான், அவருக்கு அல்லாஹ் ஒளியை கொடுத்தான், அந்த ஒளியின் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே நடந்து செல்கிறார். இவர் இருளிலே சிக்கி தவிக்கின்ற மனிதனுக்கு சமமாவாரா, அவனுக்கு ஒப்பாகுவாரா? ஹம்சாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார்? இந்த வசனத்திலே கலிமா ஈமானை ஏற்காதவர்களை, இஸ்லாமை ஏற்காதவர்களை மையத்துகளாக அவர்களைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியும் சொல்லுகின்றான் சூரா அன்ஆமிலே, லஹும் குலூபுன் லா யஃபகூன பிஹா, அவர்களுக்கு கல்வி இருக்கும் ஆனால் அதை கொண்டு சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அயுனுன் லா யுப்ஸிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கும் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கும் கேட்க மாட்டார்கள். உலாய்க கல்லன்ஆம், இவர்கள் யார், கால்நடைகளைப் போல இல்லை, பல்ஹும் அதல்லு சபீலா, கால்நடைகளை விட மட்டமானவர்கள். ஏங்க, ஒரு ஆடு மாடு கூட தனக்கு இருக்கின்ற கண்ணை கொண்டு காதை கொண்டு அதற்கு இருக்கிற ஒரு அறிவை கொண்டு பயன்பெறுகிறது, ஆனால் இந்த மனிதன் தன்னுடைய கண்ணை கொண்டு பிரம்மாண்டமான இந்த உலகத்தை பார்த்து படைத்தவனை அவன் அறிந்து கொள்வதில்லை, சொல்லப்படுகின்ற உபதேசங்களை கேட்பதில்லை, கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு அவன் சிந்திப்பதில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி விளக்குகின்றான். அப்ப ஈமானை ஏற்காதவர்களை அல்லாஹ் மையத்தின்று சொல்கிறான். எப்போது ஒருவர் ஈமானை ஏற்கிறாரோ அவர் புதிய வாழ்க்கைக்கு வருகிறார், அவர் விசாலமான ஒரு துன்யாவை, விசாலமான ஒரு உலகத்தை பார்க்கிறார். ஆகவேதான் நபிமார்களுடைய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பாளர்கள் உலக நாடுகளுக்கு சென்றபோது அந்த மன்னர்களை பார்த்தார்கள், ரஸ்துமை பார்த்தார்கள், பாரசீக மன்னர்களை பார்த்தார்கள், ரோமாபுரி மன்னர்களை பார்த்தார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த நபித்தோழர்கள் சென்ற நிலைமை எப்படி, உடுத்துவதற்கு ஒரே ஒரு ஆடைதான், உடலிலே போர்த்துவதற்கு கூட ஒரு போர்வை இல்லை, முறையாக உடலிலே தைக்கப்பட்ட ஆடை கிடையாது, கிடைத்த துணிகளை துண்டு ஒட்டு போட்டு ஒரு போர்வையை கொண்டு போர்த்தி இருப்பார்கள். பெரிதாக இருந்தால் நெஞ்சோடு போர்த்தி இருப்பார்கள், சின்னதாக இருந்தால் கீழே மட்டும் போர்த்தி இருப்பார்கள். இதுதான் அவர்களுடைய ஆடையாக இருந்தது. அவர்களுடைய குதிரைகளுக்கோ அவர்களுடைய கோவேரி கழுதைகளுக்கோ முறையான கடிவாளங்களோ முறையான இருக்கைகளோ இருக்காது, ஏதோ இருப்பதை போட்டு அமைத்திருப்பார்கள். இந்த நிலையில் அவர்கள் எங்கே சென்றார்கள், அழைப்பு பணிக்காக அடுத்த நாட்டு பெரிய பெரிய வல்லரசுகளோடு ஜிஹாது செய்வதற்காக சென்றார்கள். அப்போது போருக்கு முன்னால் அந்த காஃபிர் மன்னர்கள் இவர்களை அழைத்து பேசுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாறுடைய எந்த பக்கங்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, நபியினுடைய அழைப்பாளர்கள், இஸ்லாமிய அழைப்பாளர்கள் அந்த மன்னர்களிடத்தில் என்ன பேசினார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மொத்தமாக ஒரு 3 அல்லது 4 வரிகள் மட்டும்தான் இருக்கும். அதில் என்ன சொல்வார்கள், நஹ்னு கௌமுன் இப்தஅஸனா அல்லாஹ், நாங்கள் ஒரு சமுதாயம், அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறார். பஅஸ அனுப்பினான், இப்தஅஸ அனுப்பினான், இரண்டுக்கும் இடையில வித்தியாசம் என்ன? பஅஸ என்றால் நேரடியாக அனுப்புதல், அது நபிமார்களை குறிக்கும். இப்தஅஸ என்றால் இன்னொருவரின் மூலமாக அனுப்பினான், அதாவது நபியின் மூலமாக எங்களை அனுப்பியிருக்கிறான். இந்த கருத்தாழத்தை அரபியில் தான் கொடுக்க முடியும். ஆகவேதான் இஸ்லாமி தெளிவாக ஆழமாக அறிய வேண்டும் என்று சொன்னால், நாம் அடிக்கடி சொல்வதுண்டு அரபி மொழியை படியுங்கள் என்று. அரபி மொழியை படிக்காமல் இந்த தமிழாக்கங்களை மொழியாக்கங்களை மட்டும் வைத்துக் கொண்டு நானும் பெரிய அறிஞனாக ஆய்வாளனாக மாறிவிடுவேன் என்று யாராவது முயற்சி செய்தால் அவர்கள் குருடர், குருடர்கள் யானையை பார்ப்பதற்கு செய்த முயற்சியை போன்றுதான். அல்லாஹ் நேர்வழி காட்டட்டும். அடுத்து என்ன, அல்லாஹ் எங்களை அனுப்பினான், அதாவது தூதரை அனுப்பி அந்த தூதரின் மூலமாக அல்லாஹ் எங்களை அனுப்பினான். எதற்கு? அடியார்களை, அந்த அடியார்கள் மடியார்களை வணங்குவதை விட்டு வெளியேற்றி, இல்ல இபாதத்தில் ரப்பில் இபாத், அடியார்களின் இறைவனான அல்லாஹுவை வணங்குவதற்கு நாங்கள் அழைக்க வேண்டும். எப்படி? ஒமின் ஜவுரில் அதியான் இல அதிலில் இஸ்லாம், அநீதத்தையும் அநியாயத்தையும் கொண்ட சமயங்கள் மார்க்கங்களை விட்டு வெளியேற்றி இஸ்லாம் என்ற நீதத்திற்கு கொண்டு வர வேண்டும். நெருக்கடியான துன்யாவிலிருந்து வெளியேற்றி விசாலமான துன்யாவுக்கு கொண்டு வர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ருஸ்தும் மிகப்பெரிய ஆடம்பரமான தன்னுடைய அரியாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். பட்டு கம்பளங்கள், பெரிய பெரிய மந்திரிகள், அவர்களுடைய உடல்களில் எல்லாம் பெரிய மாணிக்க மரகதங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஆடைகள் இருக்கின்றன. செல்லுகின்ற சஹாபி ரிபி இப்னு ஆமிர் கீழே மட்டும் ஒரு ஒட்டு போட்ட ஒரு துண்டை அணிந்திருக்கிறார். அவர் போய் என்ன பேசுகிறார்? உடலில் பசியின் காரணமாக, பட்டினியின் காரணமாக வயிறும் முதுகும் ஒட்டி இருக்கிறது. அவர் என்ன பேசுகிறார்? ருஸ்துமிடத்தில் சென்று, நீ வாழுகின்ற துன்யா நெருக்கடியானது, நாங்கள் வாழுகின்ற துன்யா விசாலமானது, அதற்கு உன்னை அழைக்க வந்திருக்கிறோம். அவன் குழம்பி போய் விடுகிறான். என்னப்பா நீங்க சொல்றீங்க? நீங்களே பிச்சைக்காரனோ, பட்டினியா, பசி பட்டினியா, அரபு நாட்டில இருந்து ஏதோ சாப்பாட்டுக்கு இல்லாம வழி இல்லாம ஓடி வந்த மாதிரி இருக்குது. பரவாயில்ல பரவாயில்ல, இப்படியே சொல்றான். திரும்ப நீங்க தான் போயிடுங்க. நீங்க சாப்பாட்டுக்கு வந்தீங்களா? உங்களுக்கு ட்ரெஸ் இல்லையா? பரவாயில்ல பரவாயில்ல, திரும்ப போயிடுங்க. வருஷம் வருஷம் உங்களுக்கு நான் ட்ரெஸ் தச்சு அனுப்புறேன், வருஷம் வருஷம் உங்களுக்கு சாப்பாடு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிபி இப்னு ஆமிர் சொல்கிறார், மூன்று நாட்கள் அவகாசம் தருகிறோம், அதற்கு பிறகு வாளை உருவி காட்டி சொல்கிறார், இந்த வாள் தீர்ப்பளிக்கும் என்பதாக. என்ன ஈமான் இருந்திருக்கும், என்ன நம்பிக்கை தவக்குள் இருந்திருக்கும். தன்னம் தனியாக அந்த பேரரசனுக்கு முன்னால், அவனுடைய அத்துணை மந்திரிகள் சேனைகளுக்கு முன்னால் அவன் இப்படி கேலியாக பேசும் பொழுது, மூன்று நாள் அவகாசம் தருகிறோம் என்று யார் சொல்கிறார்கள்? அவனுடைய பூமியிலே இருந்து கொண்டு, அவனுடைய சிம்மாசனத்துக்கு முன்னால், அவனுடைய சபையில் இருந்து கொண்டு மூன்று நாள் அவகாசம் தருகிறோம், சிந்தித்துக் கொள், இல்லை என்றால் இந்த வால் தீர்ப்பளிக்கும் என்று சொல்லிவிட்டு செல்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹ் இங்கே நமக்கு குறிப்பிடுகிறான். யா யுஹல் லதீன ஆமனு கூனு அன்சார் அல்லாஹ். இதற்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அவையெல்லாம் தனி. இனி நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை ஒரு கொள்கையோடு இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை ஒரு குறிக்கோளோடு இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை ஒரு நோக்கத்தை கொண்டு இருக்க வேண்டும். யா யுஹல் லதீன ஆமனு கூனு அன்சார் அல்லாஹ். அது என்ன? நீங்கள் அல்லாஹுடைய உதவியாளர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் நம்பிக்கையாளர்களை பார்த்து சொல்லுகின்றான், யா யுஹல் லதீன ஆமனு கூனு அன்சார் அல்லாஹ். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுடைய உதவியாளர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள், மாறிவிடுங்கள். ஈமான் கொள்வதற்கு முன்னால் உங்களுடைய நிலைமை எப்படி இருந்ததோ, ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இந்த இஸ்லாமிய சத்தியமான மார்க்கம் இதுதான் வாழ்க்கையின் நோக்கம், நீங்கள் படைக்கப்பட்டது அல்லாஹ்விற்காக, துன்யாவை படைத்தது அல்லாஹ் உங்களுக்காக, உங்களை படைத்தது அல்லாஹுக்காக. ஹுவல்லதி கலக்கும் ஜமியா, பூமியில் உள்ளதை அனைத்தையும் உங்களுடைய லாபத்துக்காக படைத்தான். நம்மை அல்லாஹ் படைத்தது, வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது, அல்லாஹுக்காக நாம் படைக்கப்பட்டோம். இந்த குறிக்கோளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு வசனத்தில் அல்ல, குர்ஆனுடைய பல வசனங்களிலே வலியுறுத்துகிறான். அப்போ ஒரு மூமின், ஒரு நம்பிக்கையாளனுடைய வாழ்க்கையின் குறிக்கோள், லட்சியம் எப்படி இருக்க வேண்டும்? நான் அல்லாஹ்விற்காக வாழ்கிறேன். நீங்கள் இன்ஜினியராக இருங்கள், வியாபாரியாக இருங்கள், மருத்துவராக இருங்கள், ஆலிமாக இருங்கள், அக்கௌண்டண்டாக இருங்கள், உலகத்தில் என்ன ஹலாலான தொழில் வேண்டுமானாலும் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீ உன்னுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும், நீ ஒரு அழைப்பாளனா, ஒரு முஸ்லீம், ஒரு ஈமானியனா, ஒரு இஸ்லாமியனா, அவனுடைய நோக்கம், அவனுடைய வாழ்க்கையின் நோக்கம் அல்லாஹுவின் பக்கம் அழைக்கின்ற ஒரு அழைப்பாளனாக, அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்று நடப்பவனாக, அந்த அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்பவனாக இருக்க வேண்டும். இந்த மூன்று அம்சங்கள், இதுதான் கூனு அன்சார் அல்லாஹ். அல்லாஹுக்கு உதவியாளர்கள் என்றால் யார்? முதலில் அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது. நீங்கள் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறீர்கள், ஆனால் அல்லாஹுடைய மார்க்கத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசுகிறீர்கள், பிரச்சாரம் செய்கிறீர்கள், இபாதத்து செய்கிறீர்கள், ஆனால் அந்த மார்க்கத்திற்காக உங்களிடத்திலே தியாகங்கள் கோரப்படும் போது, அர்ப்பணிப்புகள் கேட்கப்படும் போது நீங்கள் புறமுதுகு காட்டி சென்றால் நீங்களும் அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய உதவியாளராக ஒருவன் ஆக வேண்டும் என்றால் அங்கே எத்தனை நிபந்தனைகள் வேண்டும்? மூன்று நிபந்தனைகள். ஒன்று என்ன? அவன் தன்னுடைய சொல்லில், செயலில், வாழ்க்கையினுடைய அனைத்து பக்கங்களிலும் அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றுபவனாக இருக்க வேண்டும். நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முதல் பயிற்சி தான் இத்தபிஅ மா உன்ஸில இலைக மின் ரப்பிக். நபியே, உன்னுடைய இறைவன் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதத்தை நீர் பின்பற்றுவீராக. சூரத்துல் அஹ்சாபுடைய முதல் வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். யா அய்யுஹன் நபியு தக்கில்லா, நபியே அல்லாஹ்வை நீ பயந்து கொள். நபிக்கு அல்லாஹ் சொல்கின்றான், நபியே நீ அல்லாஹ்வை பயந்து கொள். வஸ்பிர், நபியே இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதில் நீ பொறுமையை கடைபிடிப்பீராக. வஅபுத் ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், மௌத்து வரை நீ அல்லாஹ்வை இபாதத்து செய்வீராக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுக்கு அந்த பயிற்சியை கொடுத்தான். இபாதத்திலே, வணக்க வழிபாடிலே, அல்லாஹுவை இரவு பகலாக வணங்குவதிலே நபிமார்களை மிஞ்சியவர்கள் யாரும் கிடையாது. அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு நபித்துவத்தை கொடுக்கும் பொழுது என்ன கூறினார்? வலா தனியா ஃபீ திக்ரி, என்னுடைய திக்ரிலே நீங்கள் கலைக்க கூடாது, என்னுடைய திக்ரிலே நீங்கள் சோர்வடைய கூடாது, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அந்த பொறுப்பை கொடுத்து அல்லாஹ் நபியே நீர் செல்வீராக. மூசாவுக்கு அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான், மூசா இன்னனி அல்லாஹ், நான் தான் அல்லாஹ், லா இலாஹா இல்லா அன, என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. ஃபஅபுதுனி, என்னை வணங்கு. வாக்கினி ஸலாத்தல் ஜிக்ரி, தொழு எனக்காக, தொழுகை நிலைநிறுத்து. அப்ப ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே அவன் எப்போது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டானோ இஸ்லாமிய இறை வழிபாடு, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், ஜிக்ர், அல்லாஹுடைய குர்ஆனை ஓதுதல் என்று இபாதத்தினுடைய எத்துணை அம்சங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கின்றானோ அந்த அம்சங்கள் முழுமையாக அவனுடைய வாழ்க்கையிலே செம்மையாக வர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு வசனத்தை நாம் இந்த இடத்திலே கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். சூரா அலம் நஷ்ரஹனுடைய கடைசி வசனம், அல்லாஹு அக்பர் கபீரா, நபிக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற வசனம் எப்படி சொல்கிறான்? فان مع العسر يسرا ان مع العسر يسرا فاذا فرغت فانصب والى ربك فارغب. இந்த வசனம் எப்படி வசனம், எப்படிப்பட்ட வசனம் தெரியுமா? நபியே, அழைப்பு பணியிலிருந்து நீங்கள் ஓய்வு பெற்று வந்தால், நீங்கள் மக்களை அழைத்து விட்டு நீங்கள் மஸ்ஜிதுக்கு திரும்பினால், நீங்கள் வீட்டுக்கு திரும்பினால், فاذا فرغت فانصب, இறை வழி அல்லாஹ்வுடைய இபாதத்திலே உங்களை களைப்படைய செய்வீராக. என்னங்க, தெரு தெருவா போய், கிராம கிராமமா போய், வீடு வீடா போய், மக்கள் கூடியிருக்கிற இடமாக தேடி போய், அல்லாஹ் ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தாவாவை கொடுத்துட்டு நீங்க திரும்பினால் அடுத்து என்ன செய்ய? போய் ரெஸ்ட் எடுத்துங்க, அல்லாஹ் சொல்லல. அடுத்து போய் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அடுத்து உன்னுடைய இபாத, ரப்புடைய இபாதத்திலே உம்மை களைப்படைய செய்வீராக. வயிலா ரப்பிக்க ஃபர்ஹப், உம்முடைய இறைவனின் பக்கம் நாட்டம் கொள்வீராக, ஆசை கொள்வீராக. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே இபாதத், அல்லாஹுடைய வணக்க வணக்க வழிபாடு முழுமையாக இருத்தல், இது அவன் அல்லாஹுவிற்கு செய்கின்ற முதல் உதவி. அல்லாஹ், நம்ம அடுத்து பார்ப்போம், அல்லாஹ்விற்கு செய்கின்ற உதவி என்றால் அதற்கு என்ன பொருள் என்று முதலாவது இந்த அம்சத்தை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது என்ன? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பவர்களாக இருக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? அல்லாஹ்வுடைய தீனை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை மக்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். என்னால் எத்துணை மக்களுக்கு முடியுமோ அத்தனை மக்களுடைய செவியிலே இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்லிவிடுவேன். நபிமார்கள் அவ்வளவு வேதனைப்பட்டார்களே, துன்பப்பட்டார்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடப்பட்டார்களே. ஆயிரக்கணக்கான மக்கள் அகழ் தோண்டி அதிலே நெருப்பு மூட்டப்பட்டு அதிலே தூக்கி போடப்பட்டார்களே. அஸ்ஹாபுல் உஹ்துத், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் கல்லால் அடிக்கப்பட்டார்களே. லூத் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய சமுதாய மக்களால் ஊரை விட்டு விரட்டப்பட்டார்களே. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், எத்துணை இறை தூதர்களுடைய பெயர்களை அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் பட்ட இந்த துன்பங்களுடைய காரணம் எல்லாம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்லிய காரணத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டார்களே. அதற்கு என்ன காரணம்? லா இலாஹ இல்லல்லாஹ். சஹாபாக்கள் அடிக்கப்பட்டார்களே, துன்புறுத்தப்பட்டார்களே, அதற்கு என்ன காரணம்? லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப இந்த தாவா லா இலாஹ இல்லல்லாஹிற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல், இதை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது, இதை பரப்புவது, இது என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு ஒப்பந்தத்தை தான் நம்மிடத்திலே வாங்குகிறான். குல் இன் ஸலாதி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய சாவு அல்லாஹ்விற்காக, அகிலங்களை படைத்து வளர்த்து காக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்காக. அப்ப ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையின் நோக்கம், அவன் வாழ்க்கையினுடைய எந்த கோணத்தில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், பாமரனாக இருக்கட்டும், லா இலாஹ இல்லல்லாஹை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுதல், மக்களை அல்லாஹுவின் பக்கம் அழைத்தல், மக்களை அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹுவின் பக்கம் அழைத்தல். இரண்டாவது என்ன? இந்த தாவத்துக்காகவும் இந்த இபாதத்துக்காகவும் தியாகங்களை சந்தித்தல் நம்முடைய முக்கியமான பகுதி இதுதான். இன்று இபாதத்து செய்பவர்கள் இருக்கிறார்கள், கொஞ்சம் தாவத்து செய்பவர்களும் இருக்கிறார்கள், கொஞ்சம், முழுமை என்று சொல்ல முடியாது, கொஞ்சம் தாவத்து செய்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தீனுக்காக, இந்த இபாதத்துக்கும் இந்த தாவத்துக்குமாக தியாகம் செய்பவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இவர்களைத்தான் அல்லாஹ் அழைக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சார் அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு இந்த நற்சான்றை கூறினார். எப்படி? நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக நீங்கள் மாறுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். சஹாபாக்கள் அப்படிப்பட்ட உதவியாளர்களாக மாறிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சான்று சொல்கிறான். எப்படி? சஹாபாக்கள் அப்படிப்பட்ட உதவியாளர்களாக மாறிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். للفقراء المهاجرين الذين اخرجوا من ديارهم واموالهم يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسوله اولئك هم الصادقون سورة الحشر 8வது வசனம் அடுத்து 9வது வசனம். والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. நபி மார்களுடைய சரித்திரங்களை எல்லாம் கூறினால் இந்த நம்மிலே பலர் இப்படி சொல்லிவிடலாம், அவங்களெல்லாம் நபிமார்கள், அவங்களுடைய ஈமானுடைய தரம் என்ன, நாம் அந்த தரத்துக்கு போக முடியுமா, அந்த மாதிரி நாம் தியாகம் செய்ய முடியுமா என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களை பொறுத்தவரை நம்மை போன்று அவர்களுடைய வாழ்க்கையும் கஷ்டங்கள், நெருக்கடிகள், துன்பங்கள், செல்வம் இப்படி மாறுபட்ட நிலையில் இருந்தது. ஆனால் கொள்கையில் ஏற்பட்ட உறுதி, என்ன, ஈமானில் ஏற்பட்ட பலம், நம்பிக்கையில் ஏற்பட்ட அந்த நிலைகுலையா தன்மை அல்லாஹுடைய அருளால் அவர்களை மாற்றியது. இன்று நமக்கு இருக்கின்ற முக்கியமான பலவீனம் எங்கே? நம்முடைய நம்பிக்கையிலே இருக்கிறது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை போன்று இன்றும் வாழ முடியுமா என்றால் நிச்சயமாக வாழ முடியும். ஆனால் எப்போது வாழ முடியும்? நம்பிக்கையிலே பலம் இருக்குமே ஆனால். ஆகவேதான் அல்லாஹு தஆலா ஈமான், சஹாபாக்களுடைய ஈமானை போன்று கொண்டு வாருங்கள். சத்தியம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டால் சத்தியம், குர்ஆனிலே சொல்லப்பட்டால் சத்தியம், அதிலே வெற்றி இருக்கிறது என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். நம்ம எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் தடுமாட்டம், அல்லாஹ் சொல்றது உண்மைதான், ஆனா இந்த காலத்துக்கு அது சாத்தியமா, இந்த காலத்தில் அது பின்பற்றலாமா? நம்மை நாமே பலவீனப்படுத்துகிறோம். சைத்தான் நமக்கு சொல்லக்கூடிய தந்திரம், நீ பலவீனமானவன், உனக்கு இந்த அளவுக்கு செஞ்சா போதும், நீ எல்லாம் இந்த அளவுக்கு போக வேண்டியதில்லை, அதெல்லாம் பின்னாடி காலத்துல பாத்துக்கலாம் என்று சைத்தான் சொல்லித்தரக்கூடிய தந்திரம் இது. அந்த நம்பிக்கையிலே அந்த தடுமாற்றத்தை நீக்கிவிட்டு அல்லாஹுவின் மீதும் அவருடைய தூதரின் மீதும் உண்மையான அசைக்க முடியாத ஈமான் வந்துவிட்டால், சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஈமான் என்ன மாற்றங்களை கொடுத்ததோ இன்ஷா அல்லாஹ் அதே மாற்றங்களை இப்போதும் அந்த ஈமான் கொடுக்கும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? இதற்கு சாட்சியாகத்தான் அல்லாஹ் முஹாஜிர்களை, இதற்கு சாட்சியாகத்தான் அல்லாஹ் அன்சாரிகளை கொண்டு வந்து நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நிறுத்துகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, முஹாஜிர்களுடைய வாழ்க்கை மக்காவிலே ஈமானை ஏற்ற அந்த வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஹ்சான், முந்தியவர்கள், எதிலே முந்தியவர்கள், ஈமான் கொள்ளுவதிலே முந்தியவர்கள், முந்தியவர்கள் எதிலே முந்தியவர்கள், துன்பங்களை அனுபவிப்பதிலே முந்தியவர்கள், முந்தியவர்கள் இந்த தீனுக்காக சிரமங்களை சகித்துக் கொள்வதிலே முந்தியவர்கள், வஸ்ஸாபிகூன் முந்தியவர்கள் எதிலே முந்தினார்கள், அல்லாஹ்விற்காக தங்களுடைய உயிரை அர்ப்பணிப்பதிலே முந்தியவர்கள், அல்லவலூன் முதலாம் அவர்கள், அவர்களை விட யாரும் மிஞ்ச முடியாது. யார் கொடுக்கின்ற சான்றிதழ் இது? அல்லாஹ் கொடுக்கின்ற சான்றிதழ். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன். கண்ணியத்திற்குரியவர்களே, பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட, நபிக்கு அடுத்து மனிதர்களிலே பிலாலுக்கு கொடுக்கப்பட்ட துன்பத்தை இனி உலக முடிவு நாள் வரை வரக்கூடிய ஈமானை இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற துன்பத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால், உலக மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மொத்த துன்பங்களையும் பிலாலுக்கு கொடுக்கப்பட்ட துன்பத்தையும் நிறுத்து பார்த்தால், பிலாலுக்கு கொடுக்கப்பட்ட துன்பம் எஞ்சியிருக்கும், மிஞ்சியிருக்கும். அந்த அளவுக்கு பிலால் கொடுமைப்படுத்தப்பட்டார், அம்மார் கொடுமைப்படுத்தப்பட்டார், ஆண்கள் மட்டுமா பெண்களும். சுமையா ரழியல்லாஹு அன்ஹா இதற்காக படுகொலை செய்யப்படுகிறார்கள். ஒரு பிள்ளைகளை பெற்றெடுத்த வயோதிகத்தை அடைந்த ஒரு பலவீனமான பெண் என்று கூட பார்க்காமல் அவர்களை அடித்தார்கள், சுடு மணலிலே படுக்க வைத்தார்கள், பாறைகளை அவர்களின் மீது சுமத்தினார்கள். இறுதியாக அபூஜஹல் தன்னுடைய ஈட்டியை கொண்டு அவர்களுடைய பிறப்புறுப்பிலே கொன்று பிறப்புறுப்பிலே குத்திக் கொள்ளுகிறான். யோசித்து பாருங்கள், ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக, எதற்காக? லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறிய ஒரே காரணத்திற்காக. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் முந்தியவர்கள், தியாகம் செய்வதிலே முந்தியவர்கள், அல் அவ்வலூன் முதலாம் அவர்கள், அவர்களை மிஞ்சி யாரும் போக முடியாது, அவர்களை முந்தி யாரும் போக முடியாது, அந்த அளவுக்கு முந்தியவர்கள். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் அவர்கள் யார்? மினல் முஹாஜிரீன், ஹிஜ்ரா செய்தவர்கள், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தவர்கள். இது எதை அல்லாஹ் சொல்லுகின்றான்? இந்த நுஸ்ரத்துடைய அன்சாருல்லாவுடைய மூன்றாவது அம்சத்தை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வந்துவிடும் போது அந்த மார்க்கம் இந்த பூமியிலே, இந்த நாம் வாழக்கூடிய இந்த ஊரிலே அதை பின்பற்ற முடியவில்லை, அந்த மார்க்கத்தை பரப்ப முடியவில்லை என்றால் அந்த ஊர் நமக்கு தேவையில்லை. அந்த ஊரிலே நாம் சௌகரியமாக வசதியாக சொந்த ஊர் என்ற பெருமையிலே வாழ தேவையில்லை. அது அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட, அல்லாஹுவால் சிறப்பிக்கப்பட்ட மக்காவாக இருந்தாலும் சரி. அப்படி என்றால் நாம் வாழ்கின்ற ஊரோ, நாம் வாழ்கின்ற நகரமோ, நாம் வாழ்கின்ற நாடோ அல்லாஹ்வுடைய தீனிலே நமக்கு இடையூறாக இருக்குமே ஆனால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு நமக்கு இடையூறாக இருக்குமே ஆனால், இங்கே 1000 மஸ்ஜிதுகள் இருந்தாலும் சரி, 1000 மதரசாக்கள் இருந்தாலும் சரி, இந்த இடத்திலே நாம் வாழ முடியாது. காபா இருந்தது ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த வீட்டை விட்டும் அல்லாஹ் வெளியேற சொன்னான். காரணம், அந்த பூமியிலே அந்த காபாவிலே அல்லாஹ்வை வணங்க முடியவில்லை என்று. அப்ப ஹிஜ்ரத் எவ்வளவு பயங்கரமான சட்டம், அதை தாங்கிக் கொண்டார்களா இல்லையா அந்த சஹாபாக்கள்? இதுதான் அல்லாஹ்வுடைய நுஸ்ரத்தினுடைய முதல் பகுதி. இரண்டாவது ஒரு நுஸ்ரத், யார் செய்த நுஸ்ரத் இது? அன்சாரிகள் செய்த நுஸ்ரத். அல்லாஹ்வுடைய தீன் பரப்பப்படுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு களம் அமைத்து கொடுத்தவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்வதற்காக மேடை அமைத்துக் கொடுத்தவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக, லா இலாஹா இல்லல்லாஹுவை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக தங்களுடைய பெண்களை விதவையாக்கியவர்கள், தங்களுடைய பிள்ளைகளை அனாதைகளாக்கியவர்கள், தங்களுடைய பெற்றோர்களை ஆதரவற்றவர்களாக ஆக்கியவர்கள், என்ன பொருள் அதற்கு? தங்களுடைய உயிரை அர்ப்பணித்தார்கள் இந்த அன்சார்கள், இந்த முஹாஜிர்கள். முஹாஜிர்களை பற்றிய நிறைய வரலாறுகளை நாம் பார்த்திருக்கிறோம். அன்சாரிகளை பற்றி இந்த இடத்திலே குறிப்பிட்டு சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும். இந்த அன்சாரிகளுக்கு தீனுடைய கவலை எப்படி தெரியுமா? அன்சாரிகளுக்கு இந்த தீனுடைய கவலை, இந்த தீனுக்காக நம்முடைய குடும்பம், வாழ்க்கை, பொருள் எல்லாம் அர்ப்பணமாக வேண்டும். இவர்கள் யார் என்று சொன்னால், இந்த அன்சாரி குடும்பத்தவர்கள் யார் என்று பார்த்தால், இவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்கின்றான். சூரா அல்-ஹஷ்ருடைய 9வது வசனத்திலே, வல்லதீன தபவ்வுத்தார், இவருடைய முன்னோர்கள் யமன் நாட்டிலே வசித்தவர்கள். அவுஸ் ஹஜ்ரஜ் என்று மதினாவிலே வசித்த இந்த குடும்பத்தார்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய முன்னோர்கள், இவர்களை எடுத்துக்கொண்டால் எங்கு உள்ளவர்கள், யமன் நாட்டிலே உள்ளவர்கள். முந்தைய வேதங்களின் மூலமாக அவர்கள் அறிய வந்த போது, கடைசி காலத்தில் அனுப்பப்படுகின்ற நபி யஸ்ரிப் என்ற இந்த பள்ளத்தாக்கிலே, இந்த நகரத்திலே வந்து குடியேறுவார், அவருடைய கடைசி புகலிடமாக இந்த இடம் இருக்கும் என்று தெரிந்த போது, அந்த நபியின் மீது ஆசை கொண்டு அந்த நபியை பார்க்காமலேயே, அந்த நபியுடைய தீனை ஏற்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு குடியேறியவர்கள் தான் இந்த அவுஸ் ஹஜ்ரஜினுடைய மூதாதையர்கள். அல்லாஹ் அக்பர். அப்ப இவர்களுடைய ஈமானிய பற்று என்பது எத்தனையோ தலைமுறைக்கு முன்னால் இருந்து வருகிறது. வல்லதீன தபவ்வுத்தார், இவர்களைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், இவர்கள் இந்த மதீனாவை தங்களுடைய வீடாக ஆக்கி கொண்டார்கள். அதாவது உண்மையில் அவர்கள் மதீனாவாசிகள் அல்ல, பிறகு மதீனாவாசிகளாக ஆனார்கள். வல்லதீன தபவ்வுத்தார், வல் ஈமான், ஈமானையும் தங்களுக்குள் கொண்டு கொண்டார்கள், ஈமானை தங்களுக்குள் ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அழைப்பு பணி செய்கிறார்கள். மக்காவிலே இஸ்லாம் பரவுவதற்கு முன்னால் எங்கே பரவி விடுகிறது, மதீனாவிலே. மக்காவிலே இத்தனை ஆண்டு கால உழைப்புக்கு பிறகு 80-100 என்ற எண்ணிக்கையில் தான் இஸ்லாம் இருக்கிறது. இன்னும் எத்தனையோ வீடுகள் இஸ்லாம் நுழைய முடியவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரா செல்வதற்கு முன்னால், லம் யப்க பைதும் மின் புயூதில் அன்சார் இல்லா வகான ஹுனாக நஃபரும் மினல் முஸ்லிமீன், ஒரு வீடு கூட மதீனாவில் பாக்கி இல்லை, தந்தை அல்லது மகன், சகோதரன் அல்லது சகோதரி யாராவது ஒருவர் அந்த வீட்டுக்குள் முஸ்லீமாக இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10வது ஆண்டிலிருந்து அன்சாரிகளை இஸ்லாமின் பக்கம் அழைக்க ஆரம்பித்தார்கள். அவுஸ் ஹஜ்ரஜ் கூட்டத்தினர் 6 பேரை முதலிலே சந்திக்கிறார்கள். இந்த 6 பேர் சென்று அழைத்து வருகிறார்கள் 70 மேற்பட்ட மக்களை. அல்லாஹ் அக்பர். பையத்துல் அகபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரா செய்வதற்கு முன்னால் 12வது ஆண்டிலே நடக்கிறதே பையத்துல் அகபா, வரலாறிலே மிக பிரசித்தி பெற்ற ஒப்பந்தம், ஒப்பந்தங்களிலே சிறந்த ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தங்களில் கலந்து கொண்டவர்களை குறித்து அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லுகின்றான். இந்த ஒப்பந்தம் எப்படி நடக்கிறது தெரியுமா? இந்த அன்சாரிகள் முன்னால் வந்தவர்கள் முதலிலே 6 பேர் வருகிறார்கள், பிறகு 12 பேர் வருகிறார்கள். 12 பேர் சென்று விட்டு 70 மேற்பட்டவர்களை அழைத்து வருகிறார்கள். கலிமா சொல்லி இஸ்லாமை எடுத்து சொல்லி முஸ்லிம்கள் ஆக்கி அழைத்து வருகிறார்கள். ரசூலுல்லாஹி இடத்திலே இவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும். அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நாள் வரை இஸ்லாமை ஏற்றிருக்கவில்லை, ஆனால் தன்னுடைய தந்தை, தன்னுடைய சகோதரின் மகனாயிற்று, அவருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக அப்பாஸ் அவர்களும் வருகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் மதீனாவாசிகளே, கொஞ்சம் கவனமாக கேட்டுக்குங்க. இவருடைய மார்க்கத்தில் நான் இல்லை என்றாலும், இவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த நாங்கள் இவரை பாதுகாத்து வருகிறோம். ஆனால் இவரோ உங்களோடு வந்து சேருவதைத்தான் விரும்புகிறார். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இவரை நீங்கள் அழைத்துச் செல்வது ஒட்டுமொத்த அரபு சமுதாயத்தையும் எதிர்ப்பது, ஒட்டுமொத்த அரபுகளுடைய எதிர்ப்பையும் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். இவரை அழைத்து சென்றதற்கு பின்னால் நீங்கள் கைவிடுவீர்கள் என்று இருந்தால் இப்போதே விட்டு சென்று விடுங்கள், நாங்கள் இவர்களை பாதுகாத்துக் கொள்கிறோம். இல்லை, கடைசி வரை நீங்கள் இவர்களை பாதுகாப்பீர்கள் என்றால் நீங்கள் இவர்களை அழைத்து செல்லுங்கள். இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அன்சாரிகள், நீங்க கொஞ்சம் தள்ளிப்போங்க என்ன சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் தள்ளிப்போங்க, யார சொல்லல நீங்க பேசுங்க, யார சொல்லல நீங்க பேசுங்க, இஸ்தரித் லிநஃப்ஸிகவலி ரப்பிக, உங்களுக்கும் உங்களுடைய ரப்புக்கும் எங்களிடத்தில் என்னென்ன கண்டிஷன்ஸ் வாங்க போறீங்க, என்னென்ன நிபந்தனை வாங்க போகிறீர்கள் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்ன ஒப்பந்தம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அன்சாரிகளுடைய அந்த வரலாற்று வாசகங்களை நாம் இங்கே பார்க்கும் போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் ஒரு கண் சமிக்கை செய்திருந்தார்கள் என்றால், அந்த இரவோடு இரவாக அவர்களை தூக்கி கொண்டு மதீனாவுக்கு ஓடி இருப்பார்கள். அந்த இரவோடு இரவாக குறைஷிகளிடத்தில் போர் செய்திருப்பார்கள். அத்துணை குறைஷிகளுடைய தலைகளையும் செய்வியிருப்பார்கள். அரபு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருந்தாலும் அந்த 70 பேர் ஜிஹாதுக்கு அங்கே போருக்கு தயாராக இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிடத்தில் நாங்கள் என்ன ஒப்பந்தம் வாங்க போகிறோம் தெரியுமா? நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், செல்வத்திலே இருந்தாலும், வறுமையிலே இருந்தாலும், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும், நீங்கள் கட்டுப்பட வேண்டும், செவிசாய்க்க வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதிலே பழிப்பவர்களின் பழிப்பை பயப்படக்கூடாது, நீங்கள் எனக்கு உதவ வேண்டும், எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், நான் உங்களிடத்திலே வந்தால் உங்களுடைய உயிர்களை, உங்களுடைய மனைவி மக்களை நீங்கள் எப்படி பாதுகாப்பீர்களோ அப்படி என்னை பாதுகாக்க வேண்டும், வலக்குமுல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இந்த வார்த்தையை சொன்னதுக்கு பிறகு சஹாபாக்கள் போட்டி போட்டு ரெடியா இருக்கிறாங்க, அன்சாரிகள் கை கொடுத்து பயிற்சி செய்யறதுக்கு. ஆனா விட்டாங்களா? அஸ்அத் இப்னு ஜுராரா, இவர் யாரு? அங்க வந்திருந்தவங்களிலேயே வயசு கம்மியான ஆள், ஆனா விவரமான ஆள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையை எப்படி மடிச்சுக்கிறாப்ல, மடித்துக் கொண்டு சொல்கிறார்கள், யா அஹ்ல யஸ்ரிப் فَإِنَّا لَمْ نَضْرِبْ إِلَيْهِ أَكْبَادَ الْإِبِلْ وَنَحْنُ نَعْلَمُ أَنَّهُ رَسُولُ اللَّهِ وَأَنَّ إِخْرَاجَهُ الْيَوْمَ مُنَاوَاتٌ لِلْعَرَبِ كَافَةً وَقَتْلُ خِيَارِكُمْ تَعُبُّكُمْ السُّيُوفُ فَإِمَّا أَنْتُمْ قَوْمٌ تَصْبِرُونَ عَلَى ذَلِكَ فَخُذُوهُ وَأَجْرُكُمْ عَلَى اللَّهِ وَأَمَّا أَنْتُمْ قَوْمٌ تَخَافُونَ مِنْ أَنْفُسِكُمْ خِيفَةً فَذَرُوهُ فَبَيِّنُوا ذَلِكَ فَهُوَ أَعْذَرُ لَكُمْ عِنْدَ اللَّهِ سعد يبلو ولكما சொல்றாங்க பாருங்க மக்களே, மதினவாசிகளே, இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரிந்துதான் நாம் இங்கே வந்திருக்கிறோம், அதுல சந்தேகம் இல்லை. அவர்களை நாம் இங்கிருந்து வெளியேற்றி சென்றால் மொத்த அரபு மக்களிடத்திலும் பகைமையை மேற்கொள்ள வேண்டும், அதையும் தெரிஞ்சு வந்திருக்கிறோம். இவர்களை அழைத்து சென்றால் நம்முடைய நம் மீது போர் தொடுக்கப்பட்டால் நம்முடைய சிறந்தவர்கள் எல்லாம், தலைவர்கள் எல்லாம் அதிலே கொல்லப்படலாம், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கே அனாதியாக்கப்படலாம், தழும்புக்கும் சுயும் நாலா பக்கத்திலிருந்தும் வாள்கள் நம்மை கவ்விக்கொள்ளும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுதான் வந்திருக்கிறோம். இப்ப சொல்றேன் திரும்ப, நீங்கள் சபருள்ள பொறுமையுள்ள கூட்டமாக இருந்தால் இவரை எடுத்து செல்லுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு கூலி கிடைக்கும். இல்லை, நீங்கள் பயந்து விடுவீர்கள், தயங்கி விடுவீர்கள் என்று இருப்பீர்களே, ஆனால் இப்பயே விட்டுடுங்க, அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவான். இப்பதான் ஏற்கனவே அப்பாஸ் சொன்னப்ப என்ன சொன்னாங்க, அப்பாஸ் நீங்க தள்ளிப்போங்க, ரசூலுல்லாஹ் நீங்க பேசுங்க. ரசூலுல்லாஹ் இங்க பேசியதற்கு பிறகு இங்க அன்சாரிகள் தயாராக இருக்கும் பொழுது திரும்ப அஸ்அத் எழுந்து கொண்டு இப்படி பேசுகிறார், அமிதான் கயா அஸ்அத், உன்னுடைய கையை தூராகத்து, ரசூலுல்லாஹ்வுடைய கையை இப்படி நாங்கள் பையத்து செய்ய வேண்டும். இப்ப பையத்து செய்யும் பொழுது அன்சாரிகள் கேட்கிறாங்க, ஒரு தடவை உறுதி செஞ்சுக்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி நீங்க எங்களோட வரீங்க, நாங்கள் உங்களை அழைத்து செல்கிறோம், எங்களுடைய குடும்பம், கோத்திரம், தொழில் துறை, எங்களுடைய சொத்து சுகம் எல்லாம் போகுது, எல்லாம் போயிடுது, எல்லாம் போயிடுது. அதுக்கப்புறமா அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டா எங்களை விட்டுட்டு நீங்க மக்காவுக்கு வந்துடுவீங்களா? எங்களை விட்டுட்டு மக்காவுக்கு நீங்க வந்துடுவீங்களா? எல்லாரும் களிமா சொல்லிட்டாங்க, எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அப்ப எங்களை விட்டுட்டு நீங்க மக்காவுக்கு வந்துடுவீங்களா? அல்லாஹு அக்பர், என்ன ஆசை பாருங்க ரசூலுல்லாஹ் மேல, ரசூலுல்லாஹ் மேல என்ன ஆசை பாருங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிஜ்ரத் என்ற ஒரு சிறப்பு மட்டும் இல்லை என்றால் அன்சாரிகளில் ஒருவனாக நான் பிறந்திருப்பேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தம் அத்தம் அல்ஹதம் அல்ஹதம், ரத்தம் ரத்தம், பொறுப்பு பொறுப்பு, உங்களுடைய ரத்தம் என்னுடைய ரத்தம், என்னுடைய ரத்தம் உங்களுடைய ரத்தம், உங்களுடைய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் யாரை நேசிப்பீர்களோ அவர்களை நான் நேசிப்பேன். எந்த நிபந்தனையை ரசூலுல்லாஹ் சொல்லல, யாரோடு நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொள்வீர்களோ அவர்களோடு நான் ஒப்பந்தம் செய்வேன், யாரை நீங்கள் எதிர்ப்பீர்களோ அவர்களை நான் எதிர்ப்பேன், இனி என்னுடைய வாழ்வு என்று ஒன்று இருக்குமே ஆனால் அது உங்களோடுதான் கேட்டாங்க. அடுத்து சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒன்னு ரசூலுல்லாஹ் கிடைச்சிட்டாங்க, இரண்டாவது யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்து எங்களுக்கு என்ன கிடைக்கும், அடுத்து எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்று உள்ள கட்சிகளாக இருந்தால், இயக்கங்களாக இருந்தால் ஆட்சி அதிகாரங்களை கொடுத்து ஆசை காட்டலாம், நான் இவ்வளவு உழைக்கிறேனே எனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு ஒரு செக்ரட்டரி போஸ்ட், உனக்கு ஒரு மாநிலத்துக்கு தலைவர் போஸ்ட், உனக்கு ஒரு பொருளாளர் போஸ்ட், உனக்கு அடுத்த தலைவர் நீதான், அடுத்த செக்ரட்டரி நீதான், அடுத்த வருங்கால தலைவர் நீதான் என்றெல்லாம் இங்கே ஆசைகள் ஊட்டப்படலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களை எந்த ஆசையை காட்டி வளர்த்தார்கள், எந்த ஆசையை ஊட்டி வளர்த்தார்கள்? கேட்கிறாங்க அன்சாரிகள், யா ரசூலுல்லாஹ், சரி நீங்க கிடைச்சிட்டீங்க, அடுத்து எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃபலக்குமுல் ஜன்னா, என்ன சொன்னாங்க, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சாரா யா ரசூலுல்லாஹ், இதுக்கு மேல என்ன தாமதம்? கைய நீட்டுங்க. அல்லாஹ் அக்பர் கபீரா, அல்லாஹ் அக்பர். ஒரு ஒரு சஹாபியாக போட்டி போட்டு போட்டி போட்டு கொண்டு வந்து தள்ளி விடுகிறார்கள். ஒரு ரசாத் இப்னு ஸுரரா கையை பிடிச்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கையை விட்டா முடிஞ்சு போச்சு, கையை பிச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி போட்டி போட்டு பயத்து செய்து கொடுத்தார்கள் அந்த 70 சஹாபாக்களும். அங்கே 2 பெண்களும் இருந்தார்கள், அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லால் பயத்து வாங்கினார்கள். பெண்களும் அங்கே பங்கு பெறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பயா எதை காட்டுகிறது? இந்த பயாவின் படி அவர்கள் நடந்தார்களா இல்லையா? இன்றைக்கு நாமளும் வாக்குறுதி சொல்லலாம், இந்த மஜ்லிஸிலிருந்து எழுந்து போகும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இனி நானும் இந்த 3 நிபந்தனைகளோடு வாழ்வேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவேன், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதை வாழ்க்கையின் நோக்கமாக கொள்ளுவேன், இந்த 2க்காக வேண்டி என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன் என்ற உறுதியோடு போலாம், நியத்தோடு போலாம். எந்த அளவு நாம் அதை பேணுவோம், அதற்குத்தான் இஸ்திகாமா. என்ன சொல்வது? செய்த உடன்படிக்கையின் மீது நிலையாக நிற்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அன்சாரிகளை பொறுத்தவரை, அந்த முஹாஜிர்களை பொறுத்தவரை, அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கொடுத்த வாக்கை நிறைவு செய்தார்கள், முழுமைப்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் சாட்சியும் வழங்குகிறார். ரிஜாலுன் சதகு மா அஹதுல்லாஹ் அலைஹி فَمِنْهُمْ مَنْ قَضَى نَحْبَهُ وَمِنْهُمْ مَنْ يَنْتَظِرْ وَمَا بَدَّلُوا تَبْدِيلًا. சூரா உஹதுடைய ஷஹீதுகளை குறித்து, அஹ்சாபுடைய ஷஹீதுகளை குறித்து அல்லாஹ் இறக்கினான் வசனங்கள். சில சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பத்ரிலே எங்களை எல்லாம் நீங்கள் வற்புறுத்தி கூப்பிடவில்லை, போருக்கு என்று அழைக்கவில்லை, வியாபார கூட்டத்தை சந்திக்க தெரிகிறோம் என்று அழைத்து சென்று விட்டீர்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறோம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறோம், எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அல்லாஹ்வும் நீங்களும் பார்ப்பீர்கள் அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தில் என்ன வைத்திருக்கிறான் என்று. நதுர் இப்னு அனஸ், அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறிய தந்தை. உஹது போரிலே மக்கள் எல்லாம் திசை தடுமாறி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மக்களை பார்த்து சொல்கிறார்கள், எங்கே ஓடுகிறீர்கள்? சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் இறந்து விட்டார்கள், நாங்கள் இனி என்ன செய்வது? என்ன சொன்னார்கள்? மூத்து அலா மா மாத அலைஹி ரசூல், ரசூல் எதற்காக மௌத்தா போனார்களோ அதற்காக மௌத்தா போயிடுங்க. எங்க ஓடுறீங்க தீனை விட்டு விட்டு? ரசூல் எதற்காக மௌத்தானார்களோ அதற்காக மௌத்தாகி விடுங்கள். இன்னில அஜிது ரீஹல் ஜன்னதி மின் கிபலி உஹுதின், உஹது மலையிலிருந்து சொர்க்கத்துடைய வாடையை நான் நுகர்கிறேன், உஹது மலையிலிருந்து சொர்க்கத்துடைய வாடையை நான் நுகர்கிறேன். கடைசியில் அவர்களை போரிலிருந்து எடுக்கப்பட்ட போது 90 மேற்பட்ட காயங்கள். அவர்களுடைய ஒரு சகோதரி தான் அடையாளம் காணுகிறார், இவர்தான் நதுர் இப்னு அனஸ் என்பதாக. இவர்களை குறித்துத்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்த ஹதீஸ். இந்த வசனம் இவர்களை குறித்து அல்லாஹ் இறக்கினான். அந்த ஆண்கள் யார் அவர்கள்? சதகூமாஹதுல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்விடத்திலே செய்த ஒப்பந்தங்களை அவர்கள் உண்மையாக்கி காட்டினார்கள். ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹு, அவர்களில் சிலர் தங்களுடைய நேர்ச்சிகளை நிறைவேற்றிக் கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம பாய் நேர்ச்சி செய்றாரு, என்ன நேர்ச்சி செய்றாரு? அல்லாஹ் எனக்கு புள்ள கிடைச்சிருச்சுன்னா நாகூர் தர்கால சேவல் வாங்கி விடுறேன், நாகூர் தர்கால புறா வாங்கி விடுறேன், பாதுஷா குழந்தை பிறந்துருச்சுன்னா என் தலைமுடியெல்லாம் சிறச்சுக்கிறேன், புள்ள தலைமுடி அங்க வந்து சிறைக்கிறேன். இது நேர்ச்சை. சஹாபாக்கள் செய்த நேர்ச்சை என்ன? யா அல்லாஹ், சத்தியம் அசத்தியத்திற்கும் இடையிலே ஒரு போராட்டம் வறுமையானால் அங்கே எங்களுடைய உயிர்களை கொடுப்போம் என்று செய்த நேர்ச்சை. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களில் பலர் அப்படி செய்தும் விட்டார்கள், பலர் அந்த சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மாற்ற மாட்டார்கள், மாற மாட்டார்கள். எவ்வளவு கஷ்டமான சம்பவங்கள், எவ்வளவு துயர துக்கமான நேரங்கள், சோதனையான நேரங்கள். 2-3 நாட்களுக்கு முன்னால் கூட நாம் இந்த நிகழ்வின் ஒரு பகுதியை கூறினோம். உஹது போர் முடிகிறது, அங்கே பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் 70 மேற்பட்டவர்கள், பல 100 சஹாபாக்கள் அங்கே கடுமையான காயங்களோடு இருக்கிறார்கள். இப்போது அல்லாஹ் அழைக்கிறான், நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு பதில் கொடுங்கள், தூதருக்கு பதில் கொடுங்கள் என்று. சஹாபாக்கள் தயாராகிறார்கள், போருக்கு செல்கிறார்கள். இவர்களை அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஸ்தஜாபு லில்லாஹி வர்ரசூல் மின் பஅதி மா அஸாபஹுமுல் கர்ஹு, கடுமையான காயங்கள் ஏற்பட்டதற்கு பின்னால், கடுமையான சேதங்கள் ஏற்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பதில் அளித்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 13 ஆண்டுகால மக்கா வாழ்க்கையிலே, 10 ஆண்டுகால மதீனா வாழ்க்கையிலே முற்றிலும் இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புவதற்கு தியாகம் செய்தல், அழைப்பு பணிக்கான தியாகங்கள், அது போரின் மூலமாக இருக்கட்டும் அல்லது தங்களுடைய செல்வங்களை இஸ்லாமை ஏற்று வந்தவர்களுக்கு செலவு செய்வதன் மூலமாக இருக்கட்டும் அல்லது அழைப்பு பணிக்காக செல்வத்தை செலவு செய்வதாக இருக்கட்டும், இந்த 3 பாதைகளிலும் முற்றிலுமாக முஹாஜிர்களும் முழுமையாக அன்சாரிகளும் தங்களை அர்ப்பணித்தார்கள். அதில் எந்த வகையிலும் அவர்கள் கஞ்சத்தனத்தை காட்டவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை நமக்கு உதாரணமாக ஆக்கியிருக்கின்றான். இந்த தீன் பரவ வேண்டுமென்றால், இந்த தீனுக்காக அர்ப்பணம் செய்கின்ற சமுதாயம் உருவாக வேண்டும், தன்னுடைய உயிரையும் பொருளையும் அல்லாஹ்விற்காக வக்ஃபு செய்கின்ற சமுதாயம் உருவாக வேண்டும். சரி, நீங்கள் உங்களுடைய உயிரை உங்களுடைய பொருளை அல்லாஹ்விற்காக கொடுக்க வரும்போது, அல்லாஹ்விற்காக அர்ப்பணிக்க வரும்போது நீங்கள் எதை இழப்பீர்கள், எதை பெறுவீர்கள், இதையும் அல்லாஹ் சொல்கின்றார். நீங்கள் இந்த தீனுக்காக தியாகம் செய்ய வரும்போது உங்கள் நீங்கள் எதை இழப்பீர்கள், எதை பெறுவீர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையும் சொல்கின்றான். அல்லதீன ஸ்தஜாபு லில்லாஹி வரசூல் மின் பஅதி அஸாபஹுமுல் கர்ஹு லில்லதீன அஹ்ஸனு மின்ஹும் வத்தகவ் அஜ்ருன் அஸீம் அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்ன நாஸ் கத் ஜமஉ லகும் ஃபஹ்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா வகாலு ஹஸ்புனல்லாஹ் வநிஅமல் வகீல் ஃபன்கலபூ فانقلبوا بنعمة من الله وفضل. الله أكبر. இந்த ஒரு வாக்குறுதியை நாம் இன்று மறந்திருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே. இதுதான் நாம் இன்று தயங்குவதற்குரிய காரணம். புரியணுமா இல்லையா? இன்றைக்கு ஏன் சஹாபாக்களை போன்று நாம் நம்முடைய 8 பாதங்களை முன்வைப்பதற்கு தயங்குகிறோம்? சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறிய அந்த வாக்குறுதியின் மீது நம்பிக்கை இருந்தது, இருந்தா இல்லையா? என்ன அந்த வாக்குறுதி? நம்ம என்ன இன்னைக்கு விலகி இருக்கிறோம்னு சொன்னா, தீனு தீனு மார்க்கம் அல்லாஹ் அல்லாஹ்னு போயிட்டா நமக்கு துன்யாவும் இருக்காதப்பா, இந்த வாழ்க்கையும் போயிடுமே நமக்கு. என்னங்க, எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் ஆகிரத் ஆகிரத்னு கேட்டு நான் கொடுத்துக்கிட்டே இருந்தா நான் போண்டியா போயிடுவேனே. எப்படிங்க, இன்னைக்கு சில பேர் சொல்றாங்களா இல்லையா, ஜகாத்து வருஷம் வருஷம் கொடுத்துக்கிட்டே இருந்தா நீ பகிர்சாவா போயிடுவிய, ஒண்ணுமே இல்லாம போயிடுவிய, நீ எங்க இருந்து அடுத்து வந்து ஜகாத்து கொடுக்க போற, வருஷம் வருஷம் கொடுத்துக்கிட்டே இருந்தா பகிர்சாவா ஆயிடுவோமா? அல்லாஹ் சொல்றான், குடுறா நான் கொடுக்குறேன்டாங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான், நீ குடு, அல்லாஹ் தர்மத்தை வளர்ப்பான், வட்டியை அழிப்பான், நீங்க ஜகாத்து கொடுத்தீங்கன்னா அதை பன்மடங்காக ஆக்கிக் கொள்கிறீர்கள். அடுத்து உயிரை கொடுத்துட்டா நம்ம செத்து போயிடுவோமே, நமக்கு எங்க வாழ்க்கை இருக்க போகுது? அல்லாஹ் சொல்றான், நீ உனது உயிரை கொடுக்கறியா, உன்னுடைய தீனுக்காக நீ உயிரை கொடுக்கறியா, உனக்கு சொர்க்கம் இருக்கு. அதுவும் எப்படி, மற்றவங்க எல்லாம் கியாமத்து நாள்ல கேள்வி கணக்குக்கு பின்னாடிதான் சொர்க்கத்துக்கு போவாங்க, ஆனா ஷஹீது அல்லாவுக்காக அல்லாவுடைய தீனுக்காக உயிரை கொடுத்தவர் எப்ப சொர்க்கத்துக்கு போறாரு? உடனே சொர்க்கத்துக்கு போறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷஹீதுகளுடைய ரூஹுகள் பச்சை பறவையிலே வைக்கப்பட்டு சொர்க்கத்திலே விடப்படுகிறது, எங்கு விரும்பினாலும் அது பறந்து சென்று சொர்க்க கனிகளை புசிக்கிறது. அல்லாஹ் சொன்னா, வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை மூத்தானவர்கள் மையத்துகள் என்று சொல்லாதீர்கள். பல்ஹும் அஹ்யாவுன் இன்த ரப்பிஹிம் ருஸ்குன், அல்லாஹ்விடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே ரிஸ்க் கொடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் அல்லாவிடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியாது, எந்த உயிர் இருக்கிறது அது உங்களுக்கு தெரியாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தீனுக்காக உயிர் போதா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திலே உங்களுக்கு அந்த வாழ்க்கையை தருகிறான். அல்லாஹ்வுடைய தீனுக்காக இந்த உலகத்திலே நீங்கள் இழக்கிறீர்களா செல்வத்தை? அல்லாஹ் நீங்கள் விரும்பிய உங்களிடத்தில் இருந்த செல்வத்தை விட பன்மடங்கு செல்வத்தை கொடுப்பார். எத்துணை சஹாபாக்கள் ஷஹீதானார்கள், எத்துணை சஹாபாக்கள் எஞ்சி இருந்தார்கள். அபூபக்கரை அல்லாஹ் கலீஃபாவாக ஆக்கினானா இல்லையா? உமரை அல்லாஹ் கலீஃபாவாக ஆக்கினானா இல்லையா? அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இதே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே பசியின் காரணத்தால் மயக்கமுற்று கீழே நான் விழுந்திருக்கிறேன். மக்கள் எனக்கு பைத்தியம் என்று நினைத்து என்னுடைய பிடரியை மிதித்து சென்றார்கள். ஏதோ ஒரு வலிப்பு நோய் ஏற்பட்டுச்சு, சுளுக்கு ஏற்பட்டுச்சு, இவர் கடக்கிறார் சொல்லி கழுத்துல மிதிச்சா அது வலி சரியா போயிடும் மிதிச்சுட்டு போனாங்க. இதே அபு ஹுரைரா இன்று கூஃபாவின் பள்ளிவாசல்களிலே மக்களுக்கு தீர்ப்பு சொல்கிறார், மக்களுக்கு ஃபத்வா கொடுக்கிறார், கல்வியை கற்றுக் கொடுக்கிறார். அங்கே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சம்பளமாக கொடுப்பது எவ்வளவு? ஒரு மாதத்திற்கு 5000 தீனார்களை, 5000 தங்க காசுகளை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த தீனுக்கு நீங்கள் கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். இந்த நம்பிக்கையை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே வளர்த்தார்கள். அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே ஒரு விருந்தாளி வருகிறார். ஹல் மின் அஹதின் யுஃவி ضيف رسول الله, தங்களுடைய மனைவிமார்களிடத்திலே அனுப்புகிறார். ஆயிஷாவிடத்திலே முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆயிஷா, ஏதாவது அல்லாஹ் ரசூலுடைய விருந்தாளிக்கு சாப்பிட கொடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், வல்லதி பஅஸக பில் ஹக்கி, ஸஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு, உம்மை சத்தியத்தை கொண்டு அனுப்பிய ரப்பின் மீது சத்தியமாக, வீட்டில் தண்ணியை தவிர எதுவுமே கிடையாது. என்னங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் தண்ணியை தவிர எதுவுமே கிடையாதுங்கிறாங்க. அடுத்த ஹஃப்ஸாவுடைய வீட்டுக்கு அதே பதில், ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கல, உம்மை சத்தியத்தை கொண்டு அனுப்பிய ரப்பின் மீது சத்தியமாக, தண்ணீரை தவிர எதுவுமே கிடையாது. அடுத்து உம்மு சலமா, ஜைனப், எல்லா 7-8 மனைவிமார்களுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்து பதில் என்ன வருது? என்னங்க வருது? தண்ணியை தவிர ஒன்றும் இல்லை என்று. அடுத்து அபு தல்ஹா அழைத்து செல்கிறார். என்ன நடக்குது சம்பவம் என்ன நடக்கிறது? பிள்ளைகளுக்குள்ள உணவு தான் இருக்கிறது, பிள்ளைங்கள் எல்லாம் தூங்க போட்டுருங்க, சாப்பிடும் போது விருந்தாளி சாப்பிடும் போது விளக்கை அணைச்சிருங்க, சரி செய்யற மாதிரி நம்ம சாப்பிடுற மாதிரி மெல்லுவோம், அவர் சாப்பிடட்டும் நிம்மதியா போகட்டும். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய தியாகம். காலையிலே வருகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபு தல்ஹா நீ உன்னுடைய விருந்தாளியோடு நடந்து கொண்டதை பார்த்து அல்லாஹ் திருப்தி விட்டான், அல்லாஹ் சந்தோஷப்பட்டு விட்டான். வல்லதீன யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, கடுமையான வறுமை பசி பட்டினி தங்களுக்கு இருந்தாலும் இந்த முஹாஜிர்களை நேசிப்பவர்கள் தான் இந்த அன்சாரிகள், இவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சான்றை கொடுத்தான். எப்படிப்பட்ட வறுமையில் இருந்தார்கள்? இதே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கலீஃபாக்கள் கொட்டி கொடுத்த செல்வங்கள் என்ன, ஒரு நாளையிலே பல ஆயிரக்கணக்கான திருகங்கள் தீனார்கள் வீட்டிலே வந்து குமியும். என்ன செய்வார்கள்? அன்றைய மாலை பொழுதுக்கு முன்னால் அதை தர்மம் செய்து முடித்து விடுவார்கள். ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா, ஸைனப் ரழியல்லாஹு அன்ஹா, உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா கலீஃபாக்கள் கொண்டு வந்து கொட்டி கொண்டே இருப்பார்கள். ஒரு பக்கம் கலீஃபாக்கள், ஒரு பக்கம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப், முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய வியாபாரி. இங்கே இந்த பெண்மணிகள் என்ன செய்வார்கள்? அன்றைய பொழுதுக்குள் அதை தர்மம் செய்து முடித்து விடுவார்கள். ரசூலுல்லாவுடைய காலத்தில் இவங்க வாழ்ந்த வாழ்க்கை என்ன? அல்லாஹ் மேல சத்தியமா, ரசூலுல்லா சாப்பிடுறதுக்கு தண்ணியை தவிர ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். காலையில வருவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா என்ன செய்ய ஏதாச்சும் சாப்பாட்டுக்கு இருக்கா, காலையில வெளியே போகணும், போனா இனி சாயந்தரம் தான், ஏதாவது சாப்பாட்டுக்கு இருக்கா? யார் சூடலா, என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லையே. அப்ப நான் இன்னைக்கு நோம்பாளி, சரி போ, அப்ப நான் இன்னைக்கு நோம்பு வச்சுக்கிறேன் போ என்று போய்விடுவார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் மேல் சத்தியமாக சொல்லுகிறோம், ஒரு பிறையை பார்த்தோம், அடுத்த பிறையையும் பார்த்து விட்டோம், அடுத்த பிறையையும் பார்த்து விட்டோம். என்னங்க, 2 மாதங்களை தொடர்ந்து நாங்கள் பார்த்து விட்டோம், எங்களுடைய வீட்டிலே நெருப்பு அடுப்பு மூட்டப்பட்டதில்லை. அப்ப கேட்கிறாங்க, உருவா என் அண்ணையே, எப்படிமா நீங்க வாழ்ந்தீங்க? என்ன கிடைக்கும்? அன்சாரிகள் கொடுக்கிற பேரிச்சம்பளமும் தண்ணி தான் கிடைக்கும். வெறும் பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரையும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அர்ப்பணிப்பு எதற்காக? அல்லாஹ்வுடைய தீனுக்காக. ஏன் சஹாபாக்கள் நினைச்சிருந்தா வியாபாரம் செஞ்சிருக்க முடியாது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா வியாபாரம் செஞ்சிருக்க முடியாது? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு நினைச்சிருந்தா வியாபாரம் செஞ்சிருக்க முடியாது? இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்துவோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லா சூரத்துல் பக்ரால, வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹலுகா, உங்களை நீங்கள் அழிவிலே போட்டுக் கொள்ளாதீர்கள். இந்த வசனம் இறங்குது. உங்களை நீங்கள் அழிவிலே போட்டுக் கொள்ளாதீர்கள். இந்த வசனம் எப்ப இறங்குனுச்சு தெரியுமா? ஹுதைபியா ஒப்பந்தத்துக்கு பிறகு. அப்பாடா கொஞ்சம் நிம்மதியான இப்ப என்ன செஞ்சா, கொஞ்சம் நிம்மதியான இப்ப, இப்ப நம்ம கொஞ்சம் விவசாயத்தை பார்ப்போம், நம்முடைய தொழில்துறையை பார்ப்போம் என்று அன்சாரிகளும் கொஞ்சம் சஹாபாக்களும் நினைச்சாங்க. அப்பதான் அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், தீனை விட்டுட்டு துன்யால போய் நீங்க உங்களை அழிவில போட்டுக்கொள்ள போகிறீர்களா? ஓலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹலுகா. அபூ அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டி சொல்கிறார்கள். எங்க அடக்கப்பட்டாங்க அபூ அய்யூப் அன்சாரி? 95வது வயது. யசீத் முஆவியாவுடைய மகன் யசீத் தலைவராக துருக்கியாவை வெற்றி கொள்ள செல்கிறார். அபூ அய்யூப் அன்சாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர், வீடு கொடுத்தவர். இவர் எங்கே செல்கிறார்? மக்காவில் மதினாவிலிருந்து சிரியா சென்று விட்டார். அங்கிருந்து துருக்கி செல்கின்ற படையிலே செல்கிறார். 95 வயசுல முஜாஹிதீன்கள் ஒருவராக போறார். குளிர் காலம், கடுமையான குளிர், நோய்வாயாகி போட்டுச்சு. யசீத் சொல்றார், அபூ அய்யூப் அன்சாரியே, உங்களை அனுப்பி வச்சிருட்டுமா மதினாவுக்கு? உங்களை அனுப்பி வச்சிருட்டுமா பத்திரமா சிரியாவுக்கு? வேணா வேணா, நான் எப்படி வாழ்நாள் எல்லாம் ரசூலுல்லாஹோடு ஜிஹாதிலே கலந்து கொண்டனோ என்னுடைய இறுதி காலத்திலும் கலந்து கொள்ள வேண்டும். கடைசியில கூட்டிட்டு போறாங்க, சொல்றாங்க, நான் மௌத்தா போயிட்டா என்ன அங்கேயே அடக்க செஞ்சுட்டு போயிடாதீங்க, என்னுடைய ஜனாசாவை தூக்கிட்டு போங்க. எதிரிகளுடைய பூமியிலே எந்த அளவு நீங்கள் செல்ல முடியுமோ அங்கே என்னை நீங்கள் அடக்கம் செய்யுங்கள். இன்று எங்க இருக்கு அபூ அய்யூப் அன்சாரியுடைய கபர்? துருக்கி குஸ்துன் துனியாவுடைய எல்லை சுவருக்கு பக்கத்திலே இருக்கிறது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வீட்டை கொடுத்தாங்க மதினால, துருக்கிக்கும் மதினாவுக்கு இடையில எத்தனை ஆயிரம் மைல்கள்? ஏன்? அல்லாஹ்வுடைய தீனுக்காக தன்னை அர்ப்பணித்தல் புரிந்து வைத்திருந்தார்கள். அர்ப்பணிப்பினுடைய பலனை புரிந்து வைத்திருந்தார்கள். உங்களுடைய உயிர், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம், அறிவு, திறமை, இவற்றை அல்லாஹ்வுக்காக நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பான்? சரிங்க, இந்த துன்யாவே கடைசி வரைக்கும் கிடைக்கல, தேவையில்லை, அது நமக்கு நோக்கமும் இல்லை. நோக்கமா? நீங்க துன்யாவு தீனுக்காக தியாகம் செஞ்சா நீங்களும் கலீஃபாவன் ஆசைப்பட்டா செய்யணும் இல்ல, அது அல்லாஹ் கொடுப்பது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், சூரா அன்னூர், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலு ஸாலிஹாதி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி. நீங்க உண்மையான ஈமானோட அமலோட தியாகம் செய்தால் அல்லாஹ் உங்களை பூமியிலே கலீஃபாவாக ஆக்குவான். அது அது அல்லாஹ் ஆக்குறது. என்னங்க, ஆட்சியை கொடுப்பது எடுப்பது அல்லாஹ் செய்வது, ஆட்சிக்காக வேண்டிதாவா கிடையாது. அதான் புரிஞ்சுக்கணும். நீங்க ரொம்ப பேர் என்ன செய்யறாங்க, இந்த கூனு அன்சார் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள் ஆகுங்கன்னு சொன்னா இஸ்லாமிய ஆட்சி அமைப்போம், இஸ்லாமிய அரசாங்கம் அமைப்போம், ஹுக்குமத்தை இலாகியா இஸ்லாமிய அரசாங்கம் அமைப்போம். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய அரசாங்கம் அமைப்போம் என்று ஒரு அழைப்பை நபிமார்களுடைய அழைப்பில் பார்க்கவே முடியாது. நபிமார்களுடைய அழைப்பில் எப்படி பார்ப்பீர்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்போம். நபிமார்களுடைய அழைப்பில் எப்படி பார்ப்பீர்கள்? அரசர்களே வாருங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம், மன்னர்களே வாருங்கள், மக்களே வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும். ஆட்சியிலே யாரை உட்கார வைப்பது, ஆட்சியிலிருந்து யாரை எடுப்பது, இது அல்லாஹ்வுடைய வேலை. குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்கி துதில் முல்க மன் தஷா வ தன்ஸுல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. சரிங்க, இந்த துன்யாவை எல்லாம் விட்டுட்டு உயிரையும் கொடுத்து துன்யாவையும் கொடுத்து செல்வத்தையும் கொடுத்து விட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்த, அல்லாஹ்விற்காக உயிரை கொடுத்த, அல்லாஹ்விற்காக செல்வத்தை கொடுத்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் பேர் பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த உலக முடிவு நாள் வரை மூமின்கள் முஸ்லிம்கள் அவரை நல்ல பிரார்த்தனைகளை கொண்டு நினைவு கூறுவார்கள். என்ன, நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் மௌத்தா போய் எவ்வளவு காலமாச்சுங்க, எவ்வளவு காலமாச்சு? இன்னைக்கு வரைக்கும் நூஹ்னு பேர் எடுத்தா நீங்க என்ன சொல்றீங்க? அலைஹி ஸலாத்து வஸலாம், அல்லாஹ்வுடைய அருளும் ஈடேற்றமும் அவர்களுக்கு உண்டாகட்டும். இப்ராஹிம் என்று பெயர் சொன்னால் அலைஹி ஸலாத்து வஸலாம். அப்படியே பாருங்க, ஒவ்வொரு நபிமார்கள் அவங்க என்ன துன்யா வச்சிருந்தாங்களா, எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்குள்ள கண்ணியம், மூமின்கள் அவர்களுக்காக செய்கின்ற பிரார்த்தனை. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஒரு பக்கம் எத்தனையோ மன்னர்கள் இந்த பூமியில வந்துட்டு போனாங்க, அவங்களுடைய பேர்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆனா அபூபக்கருடைய பேரை மறக்க முடியுமா? உமருடைய பேரை மறக்க முடியுமா? எத்தனையோ மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய பேரை மறப்பாங்களா? அலியுடைய பேரை மறப்பார்களா? உபை இப்னு காபை மறப்பார்களா? எப்போதெல்லாம் ஒரு முஸ்லீம் இவர்களுடைய பேரை சொல்லுகிறானோ, ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அப்புறம் கொஞ்ச தூரம் அப்படியே போயிட்டு பின்னாடி வாங்க. மார்க்கத்திற்காக இந்த தீனை பரப்புவதற்காக தங்களை அர்ப்பணித்த கல்விமான்கள், சான்றோர்கள், இமாம்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இமாம் அஹமது பின் ஹம்பல் என்று சொன்ன மாத்திரத்தில் நீங்க என்ன சொல்றீங்க? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய கருணை அவர்கள் மீது உண்டாகட்டும். இமாம் மாலிக் என்று சொன்னவுடனே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ என்று சொன்னவுடன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா என்று சொன்னவுடன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் புகாரி என்று வாசிக்கும் போது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எத்துணை லட்சம் மார்க்க அறிஞர்கள் அந்த இஸ்லாமிய அழைப்பாளர்களுடைய பெயர்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறை அவர்களை அவருடைய பெயர்களை படிக்கும் போதும், லட்சம் முறை ஒரு நாள் படித்தாலும் கூட சலிப்படையாமல் ஒவ்வொரு முறையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்கிறோமே, இந்த ஒரு பாக்கியத்தை விடவா ஒரு பாக்கியம் இருக்க முடியும்? நினைச்சு பாத்தீங்களா? இமாம் புகாரி நமக்கு என்ன சொந்தக்காரா? மாமனா, மச்சானா, நம்முடைய மூதாதையர்கள் எதுலயாச்சும் வர்றாங்களா? அவர் பிறந்தது எங்க? இமாம் முஸ்லிம் பிறந்தது எங்க? இமாம் அபூ ஹனீஃபா பிறந்தது எங்க? வளர்ந்தது எங்க? ஏதாவது சம்பந்தம் இருக்கா நமக்கு இந்த ஈமான் என்ற சம்பந்தத்தை தவிர? ஏன் அவர்களுடைய பெயர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வரலாற்றிலே நிரந்தரமாக்கினான்? உலக வரலாற்றிலே அவர்களுடைய பெயர் நிரந்தரமாக்கப்பட்டது. இந்த குர்ஆன் இருக்கும் காலம் வரை, இந்த நபிமொழி இருக்கும் காலம் வரை இந்த அறிஞர்களுடைய பெயர்களை நீங்கள் உச்சரித்து ஆக வேண்டும். உச்சரிக்கும் போதெல்லாம் அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யவே செய்வீர்கள். ஏன் அன்பிற்குரியவர்களே? எதனால் இது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் உதவியாளர்களாக, அல்லாஹ்வுடைய தீனுடைய உதவியாளர்களாக அவர்கள் மாறினார்கள். தீனை தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை பேணினார்கள். இந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். இமாம் புகாரி கடைசியில் என்ன சேமிச்சு வச்சுட்டு போனாங்க? அவங்க எழுதி வச்ச புத்தகத்தை தவிர அவங்க இந்த பூமியில் அவங்களுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. எத்துணை இமாம்கள் அவர்கள் என்ன எழுதினார்களோ, கல்வியை பரப்பினார்களோ, அதை தவிர அவர்களுக்கு எந்த சொந்தமும் கிடையாது. அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த மன்னர்களோ பெரும் பெரும் கோட்டை கொத்தளங்களிலே, பெரும் பெரும் படைகளுக்கு மத்தியிலே ஆயிரக்கணக்கான அடிமைகளோடு வாழ்ந்தார்கள். இன்று அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது, ஆனால் யாருமே அவர்களுக்காக துவா செய்பவர்களை பார்ப்பதில்லை. ஆனால் ஏழைகளாக, பக்கீர்களாக, மிஸ்கீன்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரிலே வாழ்ந்த அந்த இமாம்களுடைய பெயர்கள் இன்று வரை சொல்லப்பட்டாலும் நாம் என்ன செய்கிறோம்? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதைத்தான் கண்ணியத்திற்குரியவர்களே இங்கே நாம் புரிய வேண்டும். அல்லாஹ்விற்காக நீங்கள் தியாகம் செய்யும் போது, அது உங்களுடைய உயிராயினும் சரி, அல்லது உங்களுடைய பொருளாயினும் சரி, அல்லது உங்களுடைய குடும்பமாயினும் சரி, அல்லது உங்களுடைய செல்வமாயினும், உங்களுடைய மொத்த வாழ்க்கையாயினும் சரி, அல்லாஹ் அதிலே பரக்கத்து செய்கிறான். நீங்கள் இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த ஈமானுடைய உறுதி நமக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தீன் ஹயாத்தானால் அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்வான். அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டால் என்னுடைய மறுமை காரியமும் சீராகிவிடும், என்னுடைய இம்மையுடைய காரியமும் சீராகிவிடும். ஏதாவது நாம் சில பாவங்கள் செய்திருந்தாலும் அடுத்து வரக்கூடிய மக்கள் நமக்காக துஆக்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். நம்முடைய நன்மைகள் அதிகரித்துக் கொண்டே செல்லும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சார் அல்லாஹ், நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். இதற்கு உதாரணம் எப்படி சொல்கிறான்? கமா கால ஈஸா இப்னு மரியம் லில் ஹவாரியீன் மன் அன்சாரி இலல்லாஹ். ஈஸா ஹவாரியங்களை பார்த்து சொன்னார், அல்லாஹ்வுடைய பாதையிலே எனக்கு உதவக்கூடியவர்கள் யார்? ஃபலம்மா ஹத ஈஸா மின்ஹுமுல் குஃபர் கால மன் அன்சாரி இலல்லாஹ். என்ன நடந்தது? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் கொல்லப் போகிறார்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிந்து கொண்டது. இருந்த 12 சீடர்களிலே அழைக்கிறார்கள், உங்களிலே யார் எனக்கு பகரமாக கொல்லப்பட்டு நாளை மறுமையிலே அவருக்கு சொர்க்கம் கிடைப்பதோடு என்னோடு என்னுடைய தரஜாவிலே இருப்பதற்கு தயாராகிறார்? 3 முறை கேட்கிறார்கள், 3 முறையும் தயாராகிறார். அங்கே ஒரு வாலிபர். என்ன நிகழ்வு இது? ஆபத்து நேரத்திலே, தீனுக்கு அர்ப்பணிப்பு என்ற நேரத்திலே, சோதனை என்ற நேரத்திலே தயாராக வேண்டும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப ஒண்ணு நல்லா இருக்கும் பொழுது கொடுக்கிறது, நல்லா இருக்கும் போது செய்யறது, ஆனால் எதற்கு அதிகமான கூலி? எங்கே மனிதன் சோதிக்கப்படுகிறான்? ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து வாங்கும் போது நீங்க கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்க லாபத்தில் இருந்தாலும் செலவு செய்யணும்னு வாங்குறாங்க, நீங்கள் வறுமையில் இருந்தாலும் செல்வத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும் என்று ஏன் பையத்து வாங்கினார்கள்? இப்ப நம்மள ரொம்ப பேரு நமக்கு ஆபத்து ஏற்படாத வரைக்கும் தாவா செய்வோம், நமக்கு ஆபத்து ஏற்படாத வரைக்கும் இஸ்லாமுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நமக்கு ஆபத்து நமக்கு ஏதாவது என்கொயரி வந்து எதுக்குப்பா இந்த இஸ்லாமிக் சென்டருக்கு போயிட்டு அங்க போனா நமக்கும் ஆபத்துப்பா, எதுக்குப்பா இங்க போய்கிட்டு நமக்கு ஆபத்து, ஆபத்து என்று வரும் பொழுது, பிரச்சனை என்று வரும் பொழுது எதுக்குப்பா பிரச்சனை, நைசா நழுவி போயிடறாங்க பாத்தீங்களா? இதுதான் அல்லாஹ் விரும்பாத ஒரு காரியம். எனக்கு பதிலாக யார் கொல்லப்படுவார்? அந்த மனிதர் தயாரானாரா இல்லையா? இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டி சொல்லுகின்றார். நீங்கள் ஈசா தன்னுடைய ஹவாரியங்களிடத்திலே சொன்ன போது அவர்கள் சொன்னார்களே நஹ்னு அன்சாருல்லாஹ், அது போன்று நீங்கள் மாறுங்கள். சஹாபாக்கள் மாறினார்கள், அல்லாஹ் அவர்களை அங்கீகரித்தான், இம்மையும் அல்லாஹ் செழிப்பாக்கினான், மறுமையும் நிச்சயமாக அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதே சூராவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வாக்குறுதியை கூறினான் என்று ஆரம்பத்திலே கூறினோம். அது என்ன வாக்குறுதி? இந்த தீனை அல்லாஹ் முழுமைப்படுத்துவான். இந்த தீன் முழுமைப்படுத்தப்படுவதற்கு, இந்த தீன் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டு எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டார்களோ, ஒரு மாடி வீடும் ஒரு கூரை வீடும் மீதமாக இருக்கக்கூடாது, லா இலாஹா இல்லல்லாஹ் அந்த வீட்டிற்குள் நுழையாமல். இப்ப என்ன நாம் செய்ய வேண்டியது? இதில் நாம் எந்த அளவு பங்களிப்பு எடுக்கிறோம்? நம்முடைய பொறுப்பு என்ன? இதிலே நாம் எந்த அளவு பங்களிப்பு எடுத்திருக்கிறோம்? அப்படி நாம் எடுத்தது போதுமான அளவு என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அதிலே நிரந்தரமாக இருத்தல். இதுவரைக்கும் எடுக்கலையா, இனி எடுப்போம் என்ற உறுதி. இல்ல எடுத்திருக்கிறோம், சமய சந்தர்ப்பத்தை பார்த்து, எப்படி சூழ்நிலையை பார்த்து, கொஞ்சம் லீவு கிடைச்சா போறது, கொஞ்சம் நேரம் கிடைச்சா போறது, இல்லைனா துன்யா. அப்படியா? இல்ல எந்த நேரத்திலும் நான் எந்த தொழிலில் எந்த துறையில் இருந்தாலும் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளனாக, அந்த அழைப்பு பணிக்கு தியாகம் செய்யக்கூடியவனாக நான் மாறுவேனா? உங்களுடைய நேரத்தில் ஒரு பகுதியை ஒதுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நேரத்தில் ஒரு பகுதி, அப்ப ஒரு மாசத்துல கணக்கு போடணும். அது போன்று உங்களுடைய திறமை, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கல்வி, இதில் எந்த அளவு நீங்கள் அழைப்பு பணிக்காக செலவு செய்கிறீர்கள்? அப்புறமா உங்களுடைய செல்வம், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற வருமானத்திலே எந்த அளவு இந்த அழைப்பு பணிக்காக நீங்கள் செலவு செய்கிறீர்கள்? அடுத்து உங்களுடைய குடும்பத்தை எந்த அளவு இதற்கு நீங்கள் தயார்படுத்துகிறீர்கள்? நீங்க தயாரானீங்க, குடும்பத்தை தயார்படுத்தல வேணாம், குடும்பத்தை தயார்படுத்தல, உங்களுடைய எல்லா பணிகளும் தண்ணீத்துக்கு மேல ஊத்தின மாதிரி தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த ஒரு சிறந்த அமர்விலே இந்த விஷயங்களை சிந்தித்து நல்ல கொள்கை உறுதிகளை எடுத்துச் செல்கின்ற நல்ல மக்களாக நாம் ஆவோமாக. நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்விற்காக வேண்டி அர்ப்பணிக்கப்பட வேண்டும். நம்முடைய அறிவு சிந்தனை கொடுக்கப்பட்ட திறமை அல்லாஹ்வுடைய தீன் பரப்பப்படுவதற்கு காரணமாக வேண்டும். நம்முடைய செல்வம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பரப்பப்படுவதற்கு, அல்லாஹ்வுடைய தீன் பலப்படுத்தப்படுவதற்கு காரணமாக வேண்டும். நம்முடைய குடும்பத்தார்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய தாயிகளாக மாற்ற வேண்டும். தியாகத்திற்கு முன்மாதிரியான நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் கூறுகிறான் அல்லவா, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எத்தனை சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அவர்களுடைய மொத்த குடும்பங்களும் இந்த அழைப்பு பணியாக, இந்த அழைப்பு பணிக்கு பாதுகாவலர்களாக இருந்தார்கள். அது போன்று ஒரு சமுதாயமாக நாம் உருவானால்தான் இத்தனை கோடி மக்களுக்கு இஸ்லாமை கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்லை என்றால் எந்த நிலைமையில் இருப்போம்? அன்றாடம் பழகக்கூடிய ஒருத்தனுக்கு கூட கலிமாவை சொல்ல தைரியமற்றவர்களாக வாய்ப்பற்றவர்களாக இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நிலைமையிலிருந்து நம்மளை பாதுகாப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.